السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم يسر، اللهم يسر، اللهم يسر. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய ஸிஃபத்து ஸலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய தொழுகை முறை என்ற நூலிலிருந்து இதுவரை நாம் படித்து வந்து, இந்து இன்ஷா அல்லாஹ் சுஜூத் என்ற தலைப்பையும் அதைத் தொடர்ந்துள்ள சில தலைப்புகளையும் படிக்க இருக்கின்றோம். தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்பித்தார்களோ, எப்படி தொழுது காட்டினார்களோ, அப்படி தொழுவதை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே அந்த தொழுகைக்குரிய நன்மையை நாம் எதிர்பார்க்க முடியும். இபாதத், அல்லாஹுவை வணங்குவது அல்லாஹ் விரும்புகின்ற விதத்தில் அமைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் எந்த விதத்தை விரும்புகிறான் என்பதை அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை கொண்டுத்தான் நாம் அறிய முடியும். நபி அவர்கள் எந்த வழிமுறையை கற்பித்தார்களோ அந்த வழிமுறையை அல்லாஹ் விரும்புகிறான். எதை அவர்கள் போதிக்கவில்லையோ அதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் விரும்பியதை எல்லாம் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்தார்கள். சுருக்கமாக இதுதான் புரிகிறதா? குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையின் பாடத்தில் வரும்போது, சல்லு கமா ரஐதுனி உஸல்லி, தொழுங்கள், நீங்கள் என்னை எப்படி பார்த்தீர்களோ நான் தொழுவதாக, நான் தொழுவதை நீங்கள் எப்படி பார்த்தீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறையை ஒவ்வொரு முஸ்லிமும் கற்று அதன் அடிப்படையில் தனது தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை நாம் அறிகிறோம். இன்று சிலர் அல்லாஹ்விற்காக மறுமைக்காக தொழுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், நபியினுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை கற்றுக்கொள்ள ஆர்வப்படுவார்கள், கற்றுக்கொண்டு அதன்படி தொழ அவர்கள் முயற்சி செய்வார்கள். அவர்களுடைய தொழுகையில் உள்ள குறைகளை யாராவது திருத்தினால் அதை திருத்திக் கொள்ள அவர்கள் முயற்சிப்பார்கள். யாருக்கு அல்லாஹ்வும் மறுமையும் நோக்கமாக இல்லையோ, சடங்குக்காக அல்லது ஏதோ ஒரு கடமை என்ற அடிப்படையில் நிறைவேற்றுகிறார்களோ, அவர்களுக்கு தொழுகையை கற்றுக்கொள்வது, அதற்காக ஒரு முயற்சி எடுப்பது இதில் ஆர்வம் இருக்காது. அப்ப நமக்கு நமது தொழுகை மறுமையிலே நன்மை அளிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை முறையை கற்றுக்கொள்வது மிக அவசியம். இப்ப நாம் சுஜூதுடைய பாடத்தை படிக்க இருக்கின்றோம். கவனியுங்கள். சும்மா கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிர் வ யஹ்வி சாஜிதன், ருகூஇலிருந்து எழுந்து நிற்கிறோம். அப்போது நாம் என்னென்ன துஆக்களை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் முந்தைய பாடத்திலே படித்தோம். அதற்கு பிறகு நாம் சுஜூதுக்கு செல்ல வேண்டும். சுஜூதுக்கு எப்படி செல்வது? தக்பீர் சொல்வது, அப்படியே சுஜூதிலே கீழே விழுவது. சிலர் என்ன செய்கிறார்கள், இந்த நிலையிலேயே அல்லாஹு அக்பர் சொல்லிவிட்டு சுஜூதுக்கு போகிறார்கள். சிலர் சுஜூதிலே போய் தலையை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டும் தவறு. எப்போது உங்களுடைய உடல் அமைப்பு நிலையிலிருந்து அந்த நிற்கின்ற அந்த பொசிஷனில் இருந்து கீழே பூமியை நோக்கி விழுவதற்கு குனிகிறதோ அல்லாஹு அக்பர். சரிங்களா, நிற்கிறோம், அல்லாஹு அக்பர். அப்ப நம்ம பூமிக்குள்ள போகும் பொழுது சுஜூதிலே தலையை வைப்பதற்கு முன்பாக அந்த தக்பீர் முடிவடைவது. அப்ப மேலிருந்து கொஞ்சம் குனிய நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த ருக்குவுக்கு முன்னாடி உள்ள பொசிஷன் வரும் பொழுது நம்ம தக்பீரை சொல்லிடுறது, அல் இப்படி இருக்கிறோம், குனிய போறோம். சரிங்களா, அல்லா. சரிங்களா, இப்ப பூமியில போய் நம்ம இப்படி கையை வைக்கும் பொழுது அந்த பொசிஷன் முடிஞ்சிருக்கணும். நம்முடைய முகம் தலைக்கு மணிக்கணும், நம்முடைய முகம் சுஜூதுக்கு அருகாமையில் அந்த பூமிக்கு அருகாமையில் இருக்கும்போது அந்த பொசிஷன் முடிஞ்சிருக்கணும், தக்பீருடைய அந்த வார்த்தை முடிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா, புரியுதுங்களா சார்? யுகப்பர் வயஹ்வி சாஜிதன் வஅமர பிதாலிக அல் முஸீஅ ஸலாத்துஹு. இப்படித்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். இந்த அல் முஸீஅ ஸலாத்துஹுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் பாடம் ஆரம்பத்திலிருந்து. எப்படி ஒரு மனிதர் தனது தொழுகையை கெடுத்துக் கொண்டார் என்ற ஒரு சம்பவத்தை நம்ம முன்பு சொல்லி காட்டோம். அவசர அவசரமா தொழுதுட்டு போனார். இன்றைக்கு இவர் தொழுகிற மாதிரி தான் பள்ளிவாசல்ல 99.99% பேர் தொழுகிறாங்க. பொதுவான பள்ளிகளில் போயிட்டா அது எந்த ஜமாத்து பள்ளியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய தொழுகை எல்லாம் யாரை பார்த்து ரசூல் சொன்னாலும் திரும்ப போய் தொழு, நீ தொழுது தொழுகையே கிடையாது, நீ தொழுது தொழுகையே கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப அனுப்பினார்களோ அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு எத்தனை பேருடைய தொழுகை 99% பொதுமக்களுடைய தொழுகை. அந்த பொதுமக்கள்ல பல ஆலிம்களும் உள்ளார வந்துடுறாங்க. அப்ப அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அவங்களுடைய தொழுகை நிறைவேறாது, ஹத்தா யகூல ஸமி அல்லாஹு லிமன் ஹமிதா ஹத்தா யஸ்தவிய காயிமன், ஸமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லி நல்லா நேரா நின்றுணும். அவன தொடர்ச்சி சும்மா யகூல் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் போனும், சும்மா யஸ்ஜூத் சுஜூத் பண்ணணும், ஹத்தா தத்மா இன்ன மஃபாஸிலுஹு. சுஜூதுல போன உடனே அவருடைய உடல் பார்ட்ஸ், மஃபாஸில் என்று சொன்னா இந்த மூட்டுகள், அப்படி எல்லாம் அதாவது அதனுடைய பொசிஷனுக்கு வந்து நிதானமாக விட வேண்டும். இப்ப நம்ம ருக்குல இருந்து நிதானமா நின்னோம், அல்லாஹு அக்பர் சுஜூதுக்கு வந்துட்டோம். சுஜூதுக்கு வந்த உடனே முழுசா ரிலாக்ஸ், தத்மா இன் என்றால் முழுமையாக ரிலாக்ஸ் அடைவது. அப்ப ரிலாக்ஸ் என்பது ஒரு செகண்ட், ரெண்டு செகண்ட், அஞ்சு செகண்ட், பத்து செகண்ட் என்று சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார். ஒரு நிமிடம், ரெண்டு நிமிடம், அந்த மாதிரி முழுமையாக உடலுடைய அந்த அசைவு அமைதி பெற்று, உடலுடைய அசைவு அமைதி பெற்று ஏற்படக்கூடிய அந்த நிலைக்குத்தான் யுத்துமினான் என்று சொல்வார்கள். கவனமா கேளுங்க, வக்கான இத ஆராது ஐஎஸ் ஜூத், நபி அவர்கள் சுஜூதுக்கு வந்தால் கப்பர தக்பீர் சொல்வார்கள், வயுஜாஃபி எதைஹி அன் ஜம்பைஹி. இப்ப இந்த ஹதீஸ் சேர்ந்து சேர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா பல அறிவிப்புகள் இருந்து எடுத்து இமாம் அவர்கள் நமக்கு தொகுத்து சொல்றதுனால. அப்ப அவர்கள் சுஜூதுக்கு போகும்போது தக்பீர் சொல்வார்கள். இப்ப தொழுகையில ருக்கு சுஜூது நிலை, அதே போல திருநிலை, அதே போல இரண்டு சஜிதாவிற்கு இடையில் உள்ள திரு இருப்பு, இவற்றை தவிர மற்ற எல்லா நிலைகளிலும் அல்லாஹு அக்பர் என்ற திக்ரைத்தான் பயன்படுத்த வேண்டும். ருக்குவிலிருந்து எழும்போது மட்டும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, இந்த திக்ரில எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப யுஜாஃபி எதைஹி அன் ஜம்பைஹி சுன்ன யஸ்ஜூத். அப்ப ரசூல் சுல்லா அலைஹிஸ்ஸலாம் சுஜூதுக்கு போகும் பொழுது சரியா இந்த தன்னுடைய இரண்டு கைகள் இருக்கின்றன அல்லவா, இந்த இரண்டு கைகளும் இந்த பகுதியிலிருந்து விலா பகுதியிலிருந்து முற்றிலுமாக தூரமாக இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிட்டு போகக்கூடாது. விலாவிலிருந்து தன்னுடைய விலா பகுதியிலிருந்து இரண்டு கைகளும் விலகி இருக்க வேண்டும், தூரமாக இருக்க வேண்டும். யுஜாஃபி அல் குரூர் இல சுஜூத் அல் யதி. அப்ப சுஜூதுக்கு போகும்பொழுது முதல்ல எந்த பகுதியை வைக்கிறது? இதுல அறிஞர்களுக்கு மத்தியில நிறைய கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் இமாம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய முறை இதுதான். அதிகமான அறிஞர்கள் தேர்ந்தெடுத்த முறை. ஹதீஸுகளுடைய அறிவிப்புகளை பார்த்து பல அறிஞர்கள் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய இந்த வார்த்தையை தான் அவங்க பொருத்தமாக இருக்கும் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். தன்னுடைய இரண்டு முட்டிக்கால்களை பூமியில் வைப்பதற்கு முன்னால் நபி அவர்கள் தனது இரு கரங்களை வைப்பார்கள். சரிங்களா? அப்ப இதுக்கு மாற்றமானது என்ன? முட்டுக்கால்களை வைத்துவிட்டு கைகளை வைப்பது. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே ஹதீஸ் தான். அந்த ஹதீஸுடைய வார்த்தைகள்ல வரக்கூடிய வித்தியாசங்கள்னால இரண்டு விதமான கருத்து. சோ இது போன்ற சூழ்நிலைகளில் ஒருவர் மற்றவரை பழிக்கக்கூடாது. எப்ப கருத்து வேற்றுமை சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் அமைந்திருக்குமோ அப்போது ஒருவர் மற்றவரை பழிக்க மாட்டார்கள். பலவீனமான ஹதீஸை எடுத்துக்கொண்டு சஹீஹான ஹதீஸை விடக்கூடாது. தவறு என்ன? பலவீனமான ஹதீஸுக்காக சஹீஹான ஹதீஸை விடுவது அல்லது பலவீனமான ஹதீஸையும் சமாளிக்க வேண்டும் என்பதற்காக சஹீஹான ஹதீஸிலே திருத்தத்தை செய்வது இதுதான் கூடாது. ரெண்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து சஹீஹான தொடரை கொண்டு நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்குமேயானால் அப்போது இரண்டில் எதை எடுத்து வேண்டுமானாலும் பின்பற்றுவதில் தவறு கிடையாது. அப்ப நபி சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டகம் உட்காருவதை போன்று உட்கார வேண்டாம், தனது இரு கரங்களையும் முட்டிக்கால்களுக்கு முன்னால் வைத்துக் கொள்ளட்டும். அப்ப முட்டிக்காலை வைக்கிறதுக்கு முன்னாடி சுஜூதுக்கு பூமிக்கு கீழே இறங்கி பூமியோட நெருக்கமாகி இரண்டு கைகளையும் பூமியில வைத்து விட்டு, அதுவும் நம்முடைய விலால் இருந்து தூரமா வைத்து விட்டு சுஜூதுக்கு தலையை கொண்டு போவது. கேளுங்க, நபி அவர்கள் என்ன சொல்வார்கள்? இன்னல் இரண்டு கைகளும் சுஜூது செய்கின்றன முகம் சஜிதா செய்வதை போன்று. ஒருவர் தனது முகத்தை பூமியிலே வைப்பதற்கு நெருங்கினால் பல் யதா எதை, முதலிலே தனது இரு கைகளை வைக்கட்டும். எழும்போது அவர் உயர்த்தும் போது தனது இரு கைகளை உயர்த்தட்டும். சரிங்களா? அப்ப நம்ம நிலையிலிருந்து சிறுநிலையிலிருந்து சுஜூதுக்கு செல்லும் பொழுது முதல்ல கொண்டு போய் நம்முடைய இரண்டு கைகளை வைத்து விட வேண்டும். அப்புறம் முட்டிக்கால வைப்போம், அதுக்கு பிறகு நம்முடைய முகத்தை வைப்போம். எந்திரிக்கும் போது சுஜூதிலிருந்து எழும்போது முதல்ல ரெண்டு கைகளை எடுப்போம். வக்கான யஅதமிது அலா கஃபைஹி, நபி அவர்கள் தனது இரு கைகளின் மீது அவர்கள் சாய்வார்கள், அதாவது அந்த துணை கொடுப்பார்கள். வயபுசுதுஹுமா வயதஉ அஸா வயதுமு அஸாபிஅஹுமா, ரெண்டு கையும் ரொம்ப ஒட்டி வைத்திருக்க மாட்டார்கள், ரெண்டு கைகளும் விரித்து வைத்திருப்பார்கள், விரல்களை சேர்த்து வைத்திருப்பார்கள். அப்ப நம்ம ருக்குவல போகும்போது படித்தோம் விரல்கள் இடையில இடைவெளிகள் விட்டு இருக்கும் என்று. சரிங்களா? தக்பீர் சொல்லும் போது படித்தோம் தக்பீர்ல கை இப்படியும் இருக்கக்கூடாது இப்படியும் இருக்கக்கூடாது, சாதாரண நிலையில் இருக்க வேண்டும் என்பதை படித்தோம். அப்ப சுஜூதில் இருக்கும் பொழுது விரல்கள் எல்லாம் சேர்ந்து இருத்தல். இந்த ரெண்டு கைகளும் இப்படி இருக்கிறதோ அல்லது இப்படி வச்சிருக்கிறதோ இப்படி வச்சிருக்கிறதோ கூடாது, இரண்டும் கிபிலாவை முன்னோக்கிய நிலையில் இருக்க வேண்டும். வயுவஜ்ஜிஹுமா கிபலல் கிபிலதி வகான யஜ்அலுஹுமா ஹத்வ மன்கிபைஹி, இந்த இரு கைகளை வைப்பது ஒன்று தன்னுடைய இரண்டு புதன்களுக்கு நேராக. அப்ப நம்ம இப்படி இருந்து இங்கு சுற்றப்படும் பொழுது எங்க புதன் வருமோ அதுக்கு நேராக வைப்பது. அப்படி இல்லை என்றால் அஹியான ஹஸ்ர உதுனைஹி, தன்னுடைய இரண்டு காதுகளுக்கு அருகில் வைப்பது. அப்ப சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில் ரெண்டுமே வந்திருக்கிறதுனால இரண்டையும் இமாம் சொல்றாங்க. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டியது. பலவீனமான ஹதீஸாக இருந்தால் நாம் அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். நமது முகத்தை பூமியில் எப்படி வைப்பது? பலருடைய நிலைமை என்னவென்றால் நல்ல கார்பெட், மொத்தமான கார்பெட் இருந்தால் நல்லா வைப்பாங்க. தாயா இருந்தா சும்மா லேசாடி வைப்பாங்க, பட்டும் படாமலும். மண்ணுல தலையில தொழுகவே மாட்டாங்க, அப்படியே தொழுகாலும் கூட பட்டும் படாம அப்படியே எப்படி ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு லேயர் இருக்கிற மாதிரி தான் சொல்லுவார். இது கூட எப்படி தொழ வேண்டும்? தனது மூக்கையும் தனது நெற்றியையும் பூமியில் பதிய வைக்க வேண்டும். அந்த வலி ஏற்படும், அதை வச்சு டச்சிங், ஃபுல் டச்சிங் பண்ணும். அதுக்காக வேண்டி போட்டு 2 கிலோ 5 கிலோ அளவுக்கு அழுத்திட்டு இருக்க அவசியம் கிடையாது. புரியுதா? அந்த ஃபீலிங் இருக்குல்ல, ஒட்டி இருப்பது, நல்ல பதிய வைப்பது. வக்கானையும் மக்கின் அன்பகு அது முகத்த பூமியில் அற்றி, தனது மூக்கையும் முகத்தையும் பூமியிலே பதிய வைப்பார்கள், அந்த இடத்தில் நல்ல ஸ்திரப்படுத்துவார்கள். இப்ப இங்கேயும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஏறக்குறைய 90% தொழுகையாளிகள் மூக்க பூமியில வைக்கிறதே கிடையாது. நீங்க யாரையாவது பார்த்துட்டு மூக்கையும் சஜிதான வச்சுன்னு சொன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்கள் தொழும்போது எந்த கவனமும் இல்லாமல் தொழுகிறார்கள் என்று தெரிய வருகிறது. தன்னுடைய உறுப்பு எது பட்டது எது படலங்கிற கவனம் கூட இல்லாம தொழுகிறார்கள். அப்ப தொழுகையில சுஜூதுல மூக்கும் நெற்றியும் பூமியிலே பட வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், முசி இசலாத்தஹு, தனது தொழுகையை எடுத்துக்கொண்டவருக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், சுஜூதிக்க, நீ சுஜூது செய்தால் உனது சுஜூதை பலப்படுத்து, ஸ்திரப்படுத்து, அதை நீ பூமியிலே உறுதிப்படுத்து. நீ பூமியிலே சஜிதா செய்தால் உனது முகத்தையும் உனது இரு கரங்களையும் நீ உறுதிப்படுத்து. உன்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்பும் அதாவது அதனுடைய இடத்திலே அமைதியை அடைய வேண்டும். ஒவ்வொரு எலும்பும் ரிலாக்ஸ் ஆகும். மூக்கு, நெற்றி, கை, முட்டுக்கை, நம்முடைய முட்டுக்கால், பின்னாடி கால்கள் எல்லாம் பூமியில பட்டு அதனுடைய பொசிஷன்ல எல்லாம் கரெக்ட் ஆயிடும். இப்ப அந்த அளவுக்கு எல்லாம் பாக்குறாங்களா? இமாமே பாக்குறது கிடையாது. அப்ப எங்க முத்ததி பாக்குறது? முத்ததிக்கு இமாம பிடிக்கிறதுல இந்த ஓடி பிடிச்சு விளையாண்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒருத்தர் ஓடுவாரு, அவரை போய் பிடிக்கணும், அப்புறம் அவர் ஃபெயில் ஆயிடுவாரு, பிடிச்சிட்டாருன்னா அப்ப அவர் அடுத்தவரை பிடிக்கணும். அந்த மாதிரி தான் பின்னாடி உள்ள முத்ததிகள்லாம் இமாம சேர்ந்து பிடிக்கிறதா கதையா இருக்கு. மிரட்டு போயிட்டாரு, கூப்பிட்டாரு, 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 அவரை பாஞ்சி 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 போய் அந்த ரயில்ல ஏறிது, ரயில் கேடு குடிக்கிற மாதிரி தான் இமாம குடிக்கிறதாக இன்னைக்கு தொழுகையுடைய நிலைமை இருக்கு. ஒபிரிவாயத்தின் சொல்லியாச்சு. ஒக்கான எப்பு நபி அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஸலாத லிமன் லா யுஸீபு அன்ஃபுஹு மின் அர்தி மா யுஸீபுல் ஜபீன். ரெண்டு மாதிரி படிக்கலாம். இப்ப இவ்வளவு தெளிவா நமக்கு ரசூலுல்லாஹிடம் சொல்லிவிட்டார்கள், நெற்றி பூமியிலே படுவது போன்று மூக்கு பூமியிலே படவில்லை என்றால் தொழுகையே கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். யாருடைய மூக்கு பூமியிலே படவில்லையோ நெற்றி படுவதை போன்று அவருக்கு தொழுகையே கிடையாது. மக்கான இவக்கின் ஐதல் சரி, இப்ப சில பேரை பார்த்தீர்கள் என்றா அப்பதான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க சுஜூதுல போய் கைய நல்லா அழுத்திக்கிட்டு முட்டிக்கால தூக்கி பார்ப்பாரு, பூமியிலிருந்து முட்டிக்கால தூக்கி பார்ப்பாரு, இதுக்கு போர்ஸ கொடுத்துட்டு பின்னாடிக்கு பாதத்துக்கு போர்ஸ கொடுத்துட்டு முட்டிக்கால தூக்கி பார்ப்பாரு, அதுவும் தப்பு. சில பேர் ரெண்டு முட்டிக்கால ஒரு முட்டிக்கால தூக்குவாங்க, அதுவும் தப்பு. ரெண்டு முட்டிக்கால்களும் பூமியிலே பதிய வேண்டும். தன்னுடைய பாதத்தினுடைய ஓரங்களும் பூமியிலே அடுத்த வேண்டும். தன்னுடைய இரண்டு பாதங்களையும் அதனுடைய விரல்களை கொண்டு கிபிலாவை முன்னோக்க வேண்டும். விரல்களை பூமியில இப்படி பதிய வச்சு முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு விரல்களும் கிபிலாவை முன்னோக்கி அழுத்தும்படி செய்ய வேண்டும். இப்ப இதுலயும் சில இஃப்திலாப் இருக்குது, ஆனா இமாம் இங்க ஒரு வார்த்தையும் மட்டும்தான் சொல்றாங்க. என்ன, இந்த ரெண்டு பாதத்தையும் சுஜூதுல வைக்கும் பொழுது விலக்கி வைக்கிறதா சேர்த்து வைக்கிறதா? எந்த இங்க இமாம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவிப்பு வந்து எருசு ஆப்தி பைதி, ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறது சொல்றாங்க. அப்ப பிரிச்சு வைக்கிறது அது அவ்வளவு பலமான அறிவிப்பு இல்லைன்னு தெரிய வருது. எருசு ஆப்தி பைதி சுஜூதுல இருக்கும் பொழுது பின்னாடி ரெண்டு பாதம் இருக்க அதை விரிச்சு வைக்காம ஒன்றை ஒன்றோட சேர்த்து வச்சு நல்ல விரல்கள் எல்லாம் சிம்லாவை நோக்கி திரும்பி இருக்கிற மாதிரி அழுத்தி வைக்கணும். வயஸ் அப்புறம் அமரபிஹி, இதை நபிசுல் வயம் சிபுரி ஜிலைஹி, புரியுமா? அந்த பாதங்களை வந்து நபிசுல்லாவிடத்தில் சேர்த்து வச்சு கால்களை நிறுத்தி வைத்திருப்பார்கள். முட்டிக்காலுக்கு மேல உள்ள பகுதி இருக்கும், தங்களுடைய விரல்களை கால் விரல்கள் நல்ல விரிச்சு பதிய வைத்திருப்பார்கள். அப்ப சுஜூதுல இருக்கும் பொழுது ஏழு உறுப்புகள் பூமியிலே நன்கு பதிய வேண்டும். காணசல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ஜுது அலைஹா, இந்த ஏழு உறுப்புகளின் மீதுதான் நபி அவர்கள் சுஜூது செய்வார்கள். அல் கஃபானி இரண்டு கைகள், ஒரு ருக்பத்தானி இரண்டு முட்டிகள் நான்கு, வல் கதமானி இரண்டு பாதங்கள், வல் ஜபஹா என்ன நெத்தி, வல் அன்ஃப் மூக்கு, சரிங்களா? இப்ப எத்தனை ஆயிடுச்சு, எட்டு ஆயிடுச்சா? மூக்கும் நெத்தியும் ஒரே ஒரு முகத்துல வந்தோம். ஏழு எலும்புகளின் மீது முகம், முகம் என்று சொல்லும் போது நபி அவர்கள் முகம் சொன்னா எல்லாரும் நெத்தியை எடுத்துப்பாங்க, மூக்க விட்டுடுவாங்க. அதனால குறிப்பிட்டு ரசூல் சுல்லாலயத்தில் மூக்கை சுட்டி காட்டினார்கள். அப்ப இந்த அளவுக்கு தெளிவா ஹதீஸ் வந்ததுக்கு பிறகும் இன்னைக்கு எப்படித்தான் நூற்றுக்கணக்கான தொழுகையாளிகள் மூக்க நெத்தில் பூமியில வைக்காமலேயே சொல்கிறார்கள், அந்த உணர்வு அவர்களுக்கு இருப்பது கிடையாது. வல்யதைன் இரு கரங்கள், இன்னொரு அறிவிப்பில் அல் கஃபைன் என்று வந்திருக்கிறது. ஒரு குபத்தைன் இரண்டு முட்டிகள், வ அத்ராஃபில் கதமைன் பாதங்களுடைய ஓரங்கள், அதே போல அல்லா நக்து துசியாப வஷ்யார, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப சுஜூதுக்கு போகும்போது தன்னுடைய ஆடைகளையோ முடிகளையோ கட்டி வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தனது ஆடைகளை முடிகளை தன்னோடு நெருக்கி வைத்துக் கொள்வதும், இப்ப சில பேர் கையில் கட்டிட்டு போவாங்க, போகும்போது மொத்தமா இறுக்கி வச்சு உள்ளார நிறுத்திக்கிட்டு டைட்டா போவாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆடைகளை ஃப்ரீயா விட்டுடணும். அதே போல அந்த காலத்துல தலைமுடி ரொம்ப நீளமாக தான் வச்சிருப்பாங்க. நீளம்னா சாதாரண நீளம் கிடையாது, நீளம் கிடையாது, சடை போடக்கூடிய அளவுக்கு நீளமா வச்சிருப்பாங்க. அபூபக்கர் எல்லாம் அன்பு அவங்களா ரொம்ப பெரிய முடி வச்சிருப்பாங்க, ஒண்ணுக்கு ரெண்டு மூணு சடையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஹசன் ரதி எல்லாம் அன்பு சடை போட்டிருந்தாங்க. ஒரு தடவை தொழுகும் பொழுது ஹசன் ரதி எல்லாம் அன்பு சடையோட தொழுதாங்க, பின்னாடியால பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு போய் சடையை அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்டா ஹஸன் ரலி அல்லாஹு கோமா பிடிச்சுட்டு ஒரு தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டா பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு உங்க பாட்டனார் தான் சொல்லிருக்கிறாரு சடை போட்டு தொழுவ கூடாதுன்னு சொல்லி முடிய ஃப்ரீயாக்கி விட்டு தான் தொழுகணும். முடியையோ அது போன்ற ஆடைகளையோ ரொம்ப இறுக்கமாக வைத்துக் கொள்ளக் கூடாது. சில நேரத்தில் அந்த மாதிரி கைலியை ரொம்ப நெருக்கி பழைய கைலியால் தான் பிச்சுக்கிட்டு போன கதையெல்லாம் இருக்குது. அதே போல இந்த பேண்ட் பாருங்க, சில பேர் ரொம்ப இறுக்கமான பேண்ட் போடுவாங்க, டைட்னா டைட் ரொம்ப டைட்டா இருக்கும். அது என்ன ஆகும், சுஜிக்கு போகும்போது இருக்கவும் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா தையல் திருந்தி பிரிஞ்சு ஒரு நாளும் மொத்தமா பிச்சுக்கிட்டு போயிடும். அப்ப பின்னாடி பெரிய கஷ்டமா போயிடும் தொழுகிறவங்களுக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறை இருக்குது, எல்லா விஷயத்திலும் எவ்வளவு அழகான முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. ஒருவர் சுஜூது செய்தால் அவரோடு ஏழு உறுப்புகளும் சஜ்தா செய்கின்றன. அவருடைய முகம், அவருடைய இரண்டு மணிக்கட்டுகள், ஒரகபத்வருக்குபத்தாகு அவருடைய இரண்டு முட்டிக்கால்கள், வகதமாகு அவருடைய இரண்டு பாதங்கள். சரிங்களா? வக்கால ரஜுலின் சல்லா வரசுஹு மஹ்பூஸுன் மின் வராஇஹி. ஒருத்தர் பாக்குறாங்க, அவர் தலைக்கு தடை போட்டு சொல்லுவார், இன்னமா மசல் ஹாதா மசல் உள்ளதி யுஸல்லி வஹுவ மக்ஸூ. அப்ப இவர் தனது ஆடைகளை இறுக்கிக் கொண்டு தொழுபவரை கொண்டுதான், எப்படி ஆடைகளை இறுக்கிக்கிட்டு தொழக்கூடாதோ அதே போல தடை போட்டுக் கொண்டு தொழாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப உடனே பெண்களுக்கு சந்தேகம் வந்தது, பெண்கள் எப்படி தொழுவது, அவங்க தடை போட்டு தான் பிரிச்சு விட்டு மாட்டேன் இல்ல அவங்க தடையோட தொழுகிறது அவங்களுக்கு சரியானது. உட்காரக்கூடிய இடம், அதை நீங்க பிரிச்சு விட்டுருங்க. அவருடைய தலைமுடியினுடைய சடை இருக்கு, சடை அந்த சடையினுடைய வேர் இருக்குல்ல, அது சைத்தான் உட்காரக்கூடிய இடம், அதனால அதை நீங்க ஃப்ரீயாக்கி விட்டுருங்க. தொழும் போது அந்த இடத்துல சைத்தான் போய் உட்கார்ந்து உங்களை குழப்பாக இருக்கிறதுக்கு. இப்ப இந்த மாதிரி ஹதீஸுகளுடைய இடத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் விளக்க நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன கட்டாயம் அப்படின்னா, இன்றைக்கு எப்படி மக்களுடைய நிலைமை மாறிவிட்டது என்றால், எதுவா இருந்தாலும் அறிவுக்கு பொருந்தணும், நல்ல வார்த்தை தான். எதுவா இருந்தாலும் புரியணும், அதுவும் நல்ல வார்த்தை தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் ஷரீஅத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல எல்லாமே எனக்கு புரிஞ்சுதான் ஆகணும் என்று நம்ம பார்க்க முடியும். புரிய வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன, நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன. நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களிலே பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும், பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஷரீஅத் என்பது நாம் உணரக்கூடிய, நாம் பார்க்கக்கூடிய, நமது ஐந்து புலன்களுக்கு உட்பட்ட விஷயங்களையும் பேசும், நமது ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையும் பேசும். அறிவியல் இருக்கிறது, இந்த அறிவியலை பொறுத்தவரை ஐந்து புலன்களுக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும்தான் பேசும், அதற்கு தெரியாது. சரியா? ஆனால் ஷரீஅத் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளது, அந்த அல்லாஹ்வால் வஹி கொடுக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது. அப்ப அல்லாஹ்விற்கு நமது ஐந்து புலன்களும் தெரியும், அதற்கு அப்பாற்பட்ட ஐயும் அல்லாஹ்விற்கு உண்டு, ரைபும் அல்லாஹ்விற்கு உண்டு. மனிதர்களுக்கு ரைபு தெரியுமா, மறைவானது தெரியுமா? ஒருத்தர் பக்கத்துல படுத்து கிடக்கிறார், படுத்து கிடந்துகிட்டு கனவுல பாக்குற அப்படிங்கிறாரு, என்னன்னா டேஸ்டா சாப்பிடுறாங்க. இவர் என்ன பக்கத்துல இருக்கிற என்ன நினைப்பாரு, என்னடா திடீர்னு தப்பு தப்புங்கிறாரு, பால் பாட்டில் வாயில இல்லையே, என்னடா தப்பு தப்புங்கிறாரு. அவர் ரொம்ப டேஸ்டா சாப்பிட்டு இருப்பாரு, நமக்கு தெரியுமா, எந்திரிச்சு சொல்லுவாரு. இன்னைக்கு கூட நான் கூட கனவுல பார்த்தேன், இங்கேயோ நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போயிருக்கிற மாதிரி அழகான சாப்பாடு இருக்கு, நல்லா சாப்பிடுற மாதிரி. இது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமா, தெரியாது. திடீர்னு பார்த்தா கத்து கத்துன்னு கத்துவாரு, யாரு தூங்கிட்டு இருக்கிறவர் என்னன்னு பார்த்தா ஏதோ பாம்பு வரட்டி வர மாதிரி நினைப்பார், ரியலா வர மாதிரி இருக்கும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் உணர்வதை பிறர் உணர முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு சின்ன உதாரணங்க, சரி இதெல்லாம் வேணாம், இது கூட கனவு உலகம் நீங்க சொல்லி மறுத்துவீங்க. பல்லு வலியில குடிச்சுக்கிட்டு இருப்பாரு, பக்கத்தில் ஒருத்தர் வலிக்குதா வலிக்குதான்னு கேட்டுட்டு இருப்பாரு. வைத்த வழியில கஷ்டப்பட்டு இருப்பாரு, வலிக்குதா வைத்து வலிக்குதா வைத்து வலிக்குதான்னு கேட்டு இருப்பாரு. நம்ம டாக்டர் போனா கூட டாக்டர் எனக்கு ஒரு பல்லு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன, இப்படி ஒரு சாதாரண ஒரு அறிவு தான், குறுகிய அறிவு தான் நம்ம அறிவு. இப்ப ரொம்ப மார்க்க அழைப்பாளர்களுக்கு கூட, அறிஞர்களுக்கு கூட இந்த சிக்கலாகி போச்சு. என்ன சிக்கலாகி போச்சு, பேசும்போது எப்படி பேசுறாங்க, இஸ்லாம் அறிவியலுக்கு உட்பட்டது, இஸ்லாம் பகுத்தறிவுக்கு உட்பட்டது. வார்த்தையில தப்பு கிடையாது, ஆனா அது விளக்கு சொல்லணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரியே ஓப்பனா சொன்ன உடனே டக்குன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டலாம், அப்ப இதுக்கு என்னங்க விளக்கான்னு கேட்டுறான், இவங்களுக்கு பதில் தெரியல. உடனே இப்ப என்ன செய்து விடுகிறார்கள், இல்லவே கிடையாது மார்க்கத்தில் முடிஞ்சு போச்சு, தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அப்படி மார்க்கத்தில் இல்லவே இல்லை. அடியோட மறந்துட்டா நம்ம சேஃப்டி ஆயிட்டோம், மார்க்கும் சேஃப்டி ஆயிட்டோம். முட்டாக்கள் உனக்கு தெரியலன்னா எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளு சொல்லு. அதை விட்டுட்டு அவன் ஆட்சேபனை பண்ணிட்டாங்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒண்ணு இல்ல மார்க்கத்துல முடிஞ்சு போச்சு. மரத்தை அடியோட வெட்டி சாச்சுட்டா இவருக்கு நினைப்பு அந்த இடம் ஃப்ரீயாயிடுச்சு. அது மிகப்பெரிய முட்டாள்தனம், ஜஹாலத்துல அறியாமையில வட்டி கேட்டுன்னா மடத்தனம் இது. அப்ப இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தேகம் வராது. அது என்ன சந்தேக விஷயம் நீங்க சொல்லுங்க. அறிவியல் என்பதுதான் புலன்களுக்கு உட்பட்டதை பேசும், சரியத் என்பது இந்த புலன்களுக்கு உட்பட்டதையும் பேசும், இதற்கு அப்பாற்பட்டதையும் பேசும். அப்ப புலன்களுக்கு அப்பாற்பட்டதை நீ புரிய நினைக்க முடியாது, அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை பற்றி உண்மையான ஒருவர் சொல்லும் பொழுது அதை நம்ம நம்பிக்கை கொள்ளணுமே தவிர அதை எனக்கு செஞ்சு காட்டின்னு சொல்ல முடியாது. அப்ப ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டதை நம்ம வந்து கேட்க முடியாது. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எத்தனையோ முறைகள் சொன்னாங்க, எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, நான் பார்த்தேன், எந்த அளவு நெருக்கமா பார்த்தேன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு திராட்சை குலையை தரிக்க கூட நாடினேன்னு சொல்றாங்க. பக்கத்தில் இருந்த சகாபாக்கள் யாரும் சொல்லலாம், எங்களையும் கொஞ்சம் தொட்டு காட்டிருக்கலாம்ல, எங்க கண்ணுக்கும் தெரியற மாதிரி கொஞ்சம் காட்டிருக்கலாம்னு சொன்னாங்களா? யாராவது சொல்லலையே, ஒரு வார்த்தை சொன்னாங்களா? அப்ப என்ன நம்பிக்கை கொள்வது? சில விஷயம் அல்லாஹ்வுத்தால குர்ஆன்ல தெளிவா சொல்லலாம், இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டதை அவனுடைய தூதர்களில் அவன் நாடக்கூடியவர்களுக்கு அவன் நாடிய அளவு மட்டும்தான் வெளிப்படுத்தி காட்டுவான். அதுதான் ரைபு. ரைபுனா என்ன, அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டது, கண்ணால பார்க்க முடியாது, நம்ம காதால கேட்க முடியாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்களுக்கு மத்தியில நடந்து போறாங்க, போகும்போது திடீர்னு ஒட்டகம் வேணுது. அப்ப அந்த அதுக்கு காட்டி கொடுத்திருக்கான், புரியுதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கே இரண்டு கபர்களிலே வேதனை நடக்கிறது அப்படின்னா. பக்கத்தில் உள்ள சகாபாக்கள் தோண்டி பார்க்கலாமா ரசூல்லா கேட்டாங்க. இந்த காலத்து முட்டாளர் தான் கேட்டு போறோம், கேட்டாங்களா யாராவது? ரசூல் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டில் உள்ளது. அல்லாஹ் நபிக்கு காட்டி கொடுத்தால் நபிக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மால் சஹாபியை அடக்கினதுக்கு பிறகு சொன்னாங்க, கபரு அவரை நெருக்கி விட்டதுன்னு சொன்னாங்க. அதை யார் பார்த்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் யாரும் சொன்ன, நாங்களும் தானே பக்கத்துல கபூர்தான் பக்கத்துல நின்னோம், அப்படி ஒண்ணு பூகம் ஏற்படலையே அப்படின்னு பேசினாங்களா? இந்த காலத்து அறிவாளிகார் தான் பேசியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்காப் யுத்தத்தில் இருந்து கொண்டே எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுதுங்கிறாங்க. கள்ள உழைக்கும் போது என்ன ரசூல்லா, கல்ல உடைச்சா தூசி தானே வரும், கல்ல உடைச்சா தூசி தானே வரும், துகள்கள் தானே வரும், நீங்க வெளிச்சம் வருந்தீங்களே, யாராவது கேட்டாங்களா இந்த காலத்து விஞ்ஞானிகளா கேட்டாங்க, கேட்டாங்க என்னங்க வெளிச்சம் இருங்க, என்னத்தை பார்த்துக்கிறீங்க, ரவி சொல்லா சொன்னாங்க, எனக்கு புஸ்ரா தெரிந்தது, எனக்கு ஷாம் தெரிந்தது, எனக்கு கிஸ்ராவின் கோட்டை தெரிந்ததுங்கிறாங்க. சுத்தி உள்ள சகாபாக்கள் யாராவது ஏதாவது ஆட்சேபணம் செஞ்சாங்களா கேட்டாங்களா, முனாஃபிக்குகளை தேடி யாருமே ஆட்சேபணம் பண்ண குரானை நேரடியாக எல்லாம் சொல்லி. அப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம இந்த விஷயத்த சொல்றோம்னு சொன்னா, இப்ப சில பேருக்கு இந்த சைத்தான் மேலே சந்தேகம் வந்துச்சு, காப்பிருக்கு கூட சைத்தான் மேல சந்தேகம் கிடையாதுங்க, சைத்தான் ஒருத்தர் இருக்காங்க காப்பிரு கூட நம்பிக்கை கூடும், இவங்களுக்கு சைத்தான் மேல சந்தேகம் வந்து சைத்தான் சைத்தான் கிடையாது, மனசுல வர்ற ஒரு ஊசலாட்டம் கெட்ட எண்ணத்துல சைத்தான் சொல்லப்பட்டிருந்தாங்க. புரிஞ்சு உதாரணம் எப்படின்னு சொன்னா, இந்த கூட்டம் மாதிரி பனி இஸ்ராயல் என்ன செய்தார்கள், மூசா போறாங்க அல்லாட்ட பேசுறேன்னு சொல்றாங்க, அல்லாட்ட எனக்கு வகி வருது, நான் அல்லாட்ட பேசுனேன் தவறாக இருந்தாங்க, என்ன மூசா நாங்களும் உங்களோட தான் ஒரு சட்டத்தை காணோம், அல்லாட்ட பேசுறோம் பேசுறேங்கிறீங்கள, கடைசியா பைனல்ல நாங்க சொல்றோம் அல்லாவை காட்டுங்க கண்ணுக்கு நேரம், அப்பதான் நாங்க நம்பிக்கை கொள்ள முடியும். அப்ப உனக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்றது புரியுதா புரியலையா? சில வேளை என்ன சொன்னார்கள், மூசா நம்பிட்ட மூசா நம்பி எதுக்கு எடுத்தாலும் அல்லா சொல்றான் அல்லா சொல்றான் அல்லா சொல்றான்னு சொன்னாங்க, அல்லாட்ட கேட்டா அல்லா பதில் சொன்னா, அல்லாட்ட போன அல்லாட்ட பேசுன அப்படின்னா, இஸ்ரோ வேலைகளுக்கு தந்தை வந்துச்சு, நீ காட்டாண்டாத்தான் கண் கூட பார்க்காத வரைக்கும் அறவே பேச நம்பவே மாட்டேன்ட்டாங்க, எல்லாருக்கும் சரியான போ வந்துருச்சு, செத்து போனாட்டாதான் அப்படியே எல்லாமே பொத்து பொத்து சிரிப்பிட்டாடும். மூசாரேசன் உட்கார்ந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்பி போனா அந்த கூட்டையில சும்மா விடாதுனால, இந்த மாதிரி முட்டா பசங்க கேட்டதுனால இந்த மாதிரி செஞ்சிடாதனால மன்னிச்சுக்கிடாதான் அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்டோன்னா அல்லாத்துல திரும்ப அவரும் இருக்கும். அப்ப இதெல்லாம் படிக்கணும், உணரணும், புரியணும். எல்லா விஷயங்களும் நம்முடைய புலன்களுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் என்று சரியத்திலே பார்க்க முடியாது, புலன்களுக்கு அப்பாற்பட்டது இருக்கும், அது ஈமான் கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கும் இஸ்லாமுக்கும் இஸ்லாம் அல்லாத ஏனைய மத கோட்பாடுகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டதை பேசும்போது புரியுதா, ஏனைய மதங்கள்லையும் புலன்களுக்கு அப்பாற்பட்டதை நம்பிக்கை கொள்ளணும், மத விஷயம் நம்பிக்கை விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது முற்றிலுமாக மனிதனை கெடுக்கக்கூடியதாக, மனிதனை இழிவுபடுத்தக்கூடியதாக, மனிதனின் சுயமரியாதை கண்ணியத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இஸ்லாமிலே உள்ள நம்பிக்கை என்பது மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடியதாக, அவனை பாதுகாக்கக்கூடியதாக, அவனுக்கு நன்மை தர அளிக்கக்கூடியதாக இருக்கும். இதான் வித்தியாசம், புரியுதா? ஏன்னா இந்த சந்தேகம் வரும், அப்ப அவங்களும் நம்பிக்கைன்னு சொல்லி நிறைய விஷயத்தை நம்புறாங்களே, அப்ப நம்ம சொல்றதுக்கு அவங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் கேள்வி கேட்பாங்க. அப்ப அவங்க அப்படி நம் மத விஷயம் நம்பிக்கை கொள்வதில் அந்த நம்பிக்கைகள்ல அவங்களுடைய கண்ணியம், ஒரு மனிதனுடைய சுய மரியாதை கண்ணியம் இழிவுபடுத்தக்கூடியதாக, அவனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மற்ற பல விஷயங்களுக்கும் இழிவு தரக்கூடியதாக, இலக்கு தரக்கூடியதாக, தீங்கு தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இஸ்லாமில் அப்படி அமைஞ்சிருக்காது. ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, என்ன சில பேருக்கு அப்படித்தான் சந்தேகம், கிளம்பி 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 கடைசியில அட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சான்னு சொல்லுவாங்க பாருங்க, தமிழ்நாட்டுல அந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறாங்க. இப்ப இப்ப ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது நம்ம ஆலயம் மாத்தணும்,
அதே போல இந்துக்கள் அவங்க ஒரு கோயிலுக்கு நேர்த்தி செஞ்சு போகும் பொழுது அவங்க ஒரு ஆலயம் மாத்துறாங்க. இந்த ரெண்டு ஆலயம் ஒன்றாயிடுமா? நம்ம இஹ்ராம்ங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரோம், அவங்களும் ஒரு கட்டுப்பாடுன்னு வைக்கிறாங்க. இந்த ரெண்டு கட்டுப்பாடும் ஒரு கட்டுப்பாடு ஆகுமா? நான் உதாரணம் நிறைய விளக்கமா சொல்லணும், ஒரு சின்ன நீங்க புரியறதுக்கு சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு சின்ன இந்த இடத்துல பாயிண்ட் மட்டும் நீங்க பாருங்க. இஹ்ராமுக்கு போகும் பொழுது செருப்போடு தான் நீங்க இருக்கணும், ஆனா அவங்க இதுல செருப்பு போடக்கூடாது. அவனை எப்படி சொல்ல சொல்றது? கல்லு முள்ளும் காலு குமத்தின் மனுஷனுக்கு அவனை சாவடிச்சு கல்லு முள்ளும் காலு குமத்தின்னு சொல்ல சொல்றது. இது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பார்த்தீங்களா, எப்படி மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியதுன்னு இஸ்லாம்ல பாருங்க. நீங்க செருப்பு போடுங்க, செருப்பு வாங்குறதுக்கு வசதி இல்லையா, என்ன செருப்பை நீங்க பயன்படுத்திருந்தீங்களா, அது ஷூவா இருந்தாலும் பரவாயில்லை, அதை நீங்க போட்டு போகணும். ஆனா செருப்பு இல்லாம இருக்குங்க, சரியா? இப்ப ட்ரெஸ் மாத்த சொல்லுது, பெண்களை மாத்த சொல்லிச்சா அதே ஹிஜாப்ல தான் இருக்கும், கண்ணியம் பாதுகாக்கப்பட்டுச்சா? சரி, ஆண்களுக்கு ட்ரெஸ் மாத்த சொல்லுச்சு, கீழையும் மேலையும் சேர்த்து போச்சு இருக்கணும். ஆனா அவர்களை பாருங்க, கீழே மட்டும்தான் இருக்கும், மேல இருக்க இவ்வளவு கேவலமா இருக்கு. நமக்கு என்ன சொல்லுது, இஹ்ராமுக்கு முன்னாடி களைய வேண்டிய முடிகள் எல்லாம் களைஞ்சிட்டு உடல்ல நல்ல நறுமணம் பூசிட்டு தலைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி நல்ல சீவிட்டு அதுக்கப்புறமா நீ கர்மியா சொல்லுங்க. ஆனா அவர்களை பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது, முள்ளம்பன்றி மாதிரி அல்லது வந்து காட்டுல உள்ள கரடி மாதிரி இருப்பாங்க இருக்கா? சரி, நம்ம இஹ்ராம் எத்தனை நாளைக்கு, எவ்வளவு நாளைக்கு? அதிகப்படியா ஒரு நாள், அதிகப்படியா ரெண்டு நாள், சரியா? அவங்களது மாச கணக்கா. அப்ப இதான் நீங்க புரியறதுக்கு ஒரு சில விஷயங்கள். அப்ப என்ன அப்படி கேட்பாங்க உங்கள்கிட்ட, இப்ப நம்பிக்கை சொன்னா அப்ப அவங்களும் நம்பிக்கைன்னு சொல்லி எதை வேணாலும் செய்யலாம்லங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமுடைய நம்பிக்கைக்கும் ஏனைய மதக்கோட்பாளர்களின் நம்பிக்கைக்கும் இடையிலே நீங்கள் அளந்து பார்த்தால், நிறுத்து பார்த்தால், இங்கே கண்ணியம் இருக்கும், இங்கே சுத்தம் இருக்கும், இங்கே ஒழுக்கம் இருக்கும், இங்கே மரியாதை இருக்கும், இங்கே மனிதனுக்கு சுய மரியாதை இருக்கும், அங்க அது இருக்க. புரியுதா புரியலையா? இதெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயம், தேவையில்லாத விஷயத்த நான் இவ்வளவு விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப ரொம்ப பேர்த்துக்கு வந்து ஒரு சந்தேகம் கேட்பாங்க, காப்பீடு என்னங்க, நாங்க கோயில் இருக்கிற மாதிரி தான் நீங்களும் காபா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. காபாவை சுற்றுவதும் கோயிலை சுற்றுவதும் ஒன்னாகுமா? ஒன்னாகும். சரி, இது தனி விஷயம், நம்ம கொண்டு பார்ப்போம். அப்புறம் இப்படியே பதில் போயிட்டே இருந்துச்சுன்னா பாடம் நின்று போயிடும். தன்னுடைய இரண்டு கைகளை, இப்ப பூமியில சுஜூதுல வைக்கிறோம்ல, இந்த கைகளை எப்படி வைக்கிறோம்? ஒரு விஷயம் சொல்லிட்டோம், விழாவிலிருந்து தூரமா இருக்கணும் சொல்லி. இரண்டாவது, இந்த கைகளை, திராணா இந்த குழம்பை இருக்காது, இது பெரும் குழம்பை, இதை பூமியில படுத்து வைக்க கூடாது, நிற்க மாட்டார்கள். பூமியிலிருந்து உயரமா இருக்குமா, தன்னுடைய விழாவிலிருந்து விலக்கி வைத்திருக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் பெரும்பாலான நேரங்கள்ல அவங்களுக்கு ஜுப்பாவோ கமீஸோ மேலாடையோ இருந்தது கிடையாது, போர்வை போர்த்துதான் தொழுதுகிறார். அப்படி போர்த்தி தொழுதற்கு போது அவங்க கைகளை விரிச்சு வச்சதுனால அவங்களுடைய கம்கத்துடைய வெண்மை பகுதி தெளிவாக தெரிந்தது. அப்ப பொதுவான ஆண்களை பொறுத்த வரைக்கும் கம்கத்துல வேறு கருப்பா இருக்கும், ஆனா ரசூலுல்லாஹிக்கு அந்த மாதிரி இருக்காரு. ஏன்னா அல்லாஹுத்தால அவர்களை பல விஷயங்கள்ல பொதுவான மனிதர்களிலிருந்து வித்தியாசப்படுத்தி வைத்திருந்தான். அப்ப இதான் நம்முடைய அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅவுடைய நம்பிக்கை. அதாவது ஒட்டுமொத்தமா அவங்க சாதாரண மனிதர் தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் விசேஷம் கிடையாது அப்படின்னு முட்டாளர்கள் பேசுற மாதிரி பேசவும் கூடாது. இல்ல அவங்களுக்கு கண்ணியருக்கு கண்ணியருக்குன்னு கொண்டு போய் மலக்கு மாதிரி அவங்களை ஆக்கிடவும் கூடாது. ரெண்டுத்துக்கும் இடையில மனிதர் தான், ஆனால் மனிதர்களிலேயே பல விஷயங்களில் அல்லாஹுத்தலா அவர்களை உயர்வுபடுத்தி வைத்திருந்தார். அதனால சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி நிழல் கிடையாது. அப்படிதான் எங்கேயும் ஹதீஸ்ல வர்றது. என்ன சில வித்தியாசங்கள் அதாவது ஹதீஸ்ல வந்ததை பொறுத்த வரைக்கும், இப்ப நம்ம வேர்வை வந்து நாட்டம் வச்சுக்கோ, எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பெரிய அச்சரிக்கா இருந்தாலும் சரி, வேர்வை என்பது ஒரு திருநாட்டம் அழிக்கக்கூடியது. கொஞ்ச நேரத்துக்காக வேறு நாட்டம் முடியாது, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவராலே அவரை தாங்கி கொள்ள முடியாது குளிக்கிற வரைக்கும். ஆனா ரசூல் சுல்தானுக்கு அப்படி கிடையாது, எவ்வளவு வேர்வு அவங்களுக்கு வருது அவ்வளவு வாசனை வெளியே வெளியாகிறார்கள். சகாபி பெண்மணிகள் சில பேர் அந்த வாசனையை அந்த எடுத்து எடுத்து சேர்த்து வச்சுட்டாங்க. மற்ற பெருமை கூட சேர்த்து அதை சேர்த்துட்டோம்னா பெருமை ரொம்ப வாசனையா போயிடும். சுகாதாரம் அனசரது இல்லாமல் சொல்றாங்க, ரசூலுல்லாவின் நறுமணத்தை விட ஒரு சிறந்த நறுமணத்தை நான் நுகர்ந்ததே கிடையாது. அவங்களுடைய கையை விட சாப்டான எந்த பட்டுமே கிடையாது அப்படிங்களா. சுகாதாரம் கத்தி எடுத்து சண்டை போட்டுக்கிறாங்க, ஈக்கி எடுத்து சண்டை போட்டுக்கிறாங்க, கடப்பாறை எடுத்து பூமி வேலை பார்த்துக்கிறாங்க, முரட்டு துணியை வச்சு ஒட்டகத்தை தேய்ச்சி கழுவிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கருணமெல்லாம் வேலை பார்த்து கூட அவங்களுடைய கை எப்படி இருக்குமா? ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை விட மென்மையான பட்டே கிடையாது. பட்டே மென்மையானது, அந்த அது அப்படி ஒரு பட்டே கிடையாது ரசூலுல்லாஹ்வுடைய கையுடைய மென்மையை கொண்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ்ல வித்தியாசப்பட்டுக்கிறாங்க. அவங்க ஒரு தெருவில் போனாங்கன்னு சொன்னா பெர்ஃபியூமே பூசாம போனாங்க, ரசூலுல்லா இந்த தெருவில் போனாங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த வாசனை. அதே போல அவங்களுக்கு தூங்கும் பொழுது நம்ம தூங்கினோம்னா அவ்வளவுதான், அன்கான்சியஸ் முடிச்சுக்காத. ஆனா நபியுடைய தூக்கம் கிடையாது, அவங்க தூங்குவாங்க, கல்விதான் தூங்கும், கல்வி தூங்காது. அதனால நபியுடைய தூக்கத்தினால ஓவ முடியாது. அப்ப தூக்கத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் அது வகிதான். ஒரு குட்டிக்கோண்டு ஒரு சின்ன மிருகம் ஏதாவது அவங்களுடைய கைக்குள்ள போக நாடுனா போயிடலாம். இப்ப வீட்டுல வளர்க்குற பூனை இருக்கு, அப்ப எந்த அளவுக்கு கையை வீழ்த்தி வச்சிருப்பாங்கன்னு சொன்னா அந்த பூனை உள்ளார புது வெளியே வந்துடலாம்.
وكان يبالغ في ذلك حتى قال بعض اصحابه
صلى الله عليه وسلم என்னரும் சுஜூதுல விரிச்சு வச்சிருப்பாங்க சொன்னா நல்ல அசலமா விரிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னு சொன்னா இப்ப அந்த மாதிரி இப்ப சுஜூது பண்ணும்பொழுது கொஞ்சம் பாடியில பெயின் ஏற்படும். இப்ப நீங்க ரொம்ப சுகமா இது நெருக்கி வச்சுக்கிட்டு தலையோட தலையா வச்சுக்கிட்டு வயிற்று அது சொகுசா இருக்கு, இதமா இருக்கும், அப்படி எடுத்து கொஞ்சம் தூங்கலாம். ஆனா அப்படி இல்லாம வயிற்றிலிருந்து உங்க தொடைய புஜத்திலிருந்து அதாவது விழா பகுதியிலிருந்து கைகளை தூக்கி வச்சு இந்த மாதிரி வைக்கும் பொழுது அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, உடற்பயிற்சி மாதிரி, பாடி ஒவ்வொன்றும் அதனுடைய இடத்துல தனியா இருந்து ஒருவர் அழுத்தம் இருக்கணும். அப்ப இப்படி இருக்கும் பொழுது சகாபாத்திற்கு இறக்கமா இருந்துச்சு. என்னன்னா அது ரசூல் சுல்லாஹி இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு சுஜூது செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் ரசூல் சுல்லாஹி அவங்களுடைய பிற்காலத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வயசானவங்க இந்த அளவு செய்யும் பொழுது பின்னாடி உள்ள சகாபாக்களுக்கு ரசூல்லாஹி இறக்கமே ஏற்படணும். அப்ப அந்த அளவு ஒரு ஒரு உறுப்பை இன்னொரு உறுப்பிலிருந்து பிரித்து வைத்து அவர்கள் சுஜூது செய்வார்கள். புரியுதுங்களா? அப்புறம் ரசூல் சுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இதா தகத்த நீங்கள் சுஜூது செய்தால் உங்களுடைய மணிக்கட்டுகளை முன்கைகளை பூமியிலே வைத்துவிட்டு உங்களுடைய உடல்கைகளை பூமியிலிருந்து உயர்த்தி வையுங்கள். இப்படி வச்சுக்கொண்டார் சுஜூதிலே நீங்கள் நிதானமாக இருங்கள். நீங்க சுஜூது செய்யும் பொழுது நீங்க உங்களுடைய கைகளை பூமியிலே படுக்க வைத்துக் கொள்ளாதீர்கள். நாய் சில நேரத்தில் வந்து தரையில உட்காரும் பொழுது பின்னங்கால்களை பாதி இப்படி மடக்கிக்கிட்டு ரெண்டு முன்னங்கை கால்களையும் முன்னாடி இப்படி நீட்டிக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்கும். அந்த மாதிரி நீங்க சுஜூதிலே உங்களது கரங்களை வைக்காதீர்கள். இப்ப உங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி சந்தேகம் வரலாம், ரசூல் சொல்லாலே சில தொழுகையினுடைய சில அமைப்புகளை சொல்லும் பொழுது அந்த அமைப்புகளை சில மிருகங்களுக்கு ஒப்பிட்டு அந்த மாதிரி செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு ரசூல் சொல்லாலே சிலம் சொல்றாங்க. பார்த்தோமா இல்லையா, காக்கா குத்துற மாதிரி காக்கா ரத்தத்தை குத்துற மாதிரி குத்தாதீங்க, நாய் நரி இப்படி திருப்பி பார்த்துக்கிட்டு நடக்கிற மாதிரி தொழுகை குறிப்பது இப்படி இப்படி செய்யாதீங்க, இந்த மாதிரி சில உதாரணங்களை தான் சொன்னாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்கலாம், ஹிக்மத் இருக்கலாம் சொன்னா ரெண்டு. ஒன்று, புரிய வைக்கிறதுக்கு உதாரணத்தின் அடிப்படையில் சொன்னாங்க, அந்த பொசிஷனை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி சொல்லியிருக்கலாம், அல்லது அந்த நிலையின் மீது ஒரு வெறுப்பு, அதாவது இந்த முறை அதுக்கு மாற்றமா இப்படி செஞ்சா அது இப்படி செய்யற மாதிரி என்று அந்த தவறான நிலையின் வெறுப்பை தவறை நடத்துவதற்காக சொல்லியிருக்கலாம். அப்படிங்கிறோம் கழுத மாதிரி கத்துறேன்னா கழுவு கத்துற மாதிரி வெறுப்பா இருக்கா இல்லையா, கழுத கத்துன சந்தோஷமா இருக்கும், கீழ் கத்துற மாதிரி குயில் கூற மாதிரியா இருக்கும், என்ன நாய் கத்துற மாதிரி கத்துறோம், அது வெறுப்பு. இன்னொரு அறிவிப்பில் வருது, நாய் விரித்துக் கொள்வது கொண்டு உங்களில் யாரும் தனது குடங்களை விரித்து வைத்துக் கொள்ள வேண்டாம் இருக்கா. சரி, அவங்க எல்லா அறிவிப்பையும் சொல்லிட்டு இருந்தார், மிருகங்கள் தனது குடங்கால் முன்னகைகளை விரித்து வைத்துக் கொள்வது விரித்து வைத்துக் கொண்டு உட்கார்வதை கொண்டு நீங்க விரித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த கீழே கிழக்கு செய்யக்கூடிய மிருகங்கள் இருக்கா இல்லையா, அது கொஞ்சம் அப்படி தெனாவட்டா உட்கார்ந்ததா இருந்தா அப்படித்தான் முன்னங்காலத்தில் அப்படி நிறுத்திக்கிட்டு அவரை உட்கார்ந்து அப்படியே ரசிக்கும், அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க. வத்அம் அலா ராஹதைக வதஜாஃபி அன் பப்ஹிக, ராஹத்துன்னா அந்த உள்ளங்கை, இந்த உள்ளங்கைகளை பூமியில் தரமாக பதிய வைப்பீர்களாக, உறுதிப்படுத்தி வைப்பீர்களாக. வதஜாஃப் அன் பப்ஹிக, இதை நீங்கள் தூர வைத்துக் கொள்வீர்களாக. நீங்க இப்படி செய்தால் ஒவ்வொரு உறுப்பும் சுஜூது செய்ததாக ஆகும். அப்ப ரசூல் சொன்னார்கள், நீங்க சுஜூது செய்யும் போது உங்களோடு சேர்ந்து எலும்புகளும் உறுப்புகளும் சுஜூது செய்கின்றன. அப்ப அதை ஒவ்வொன்றையும் அது அதனுடைய இடத்துல பெரிய உத்தரவு செய்கிறார்களே என்று சஹாபாக்கள் என்னும் அளவுக்கு இருந்தது. அப்ப சுஜூது முறையை தெரிஞ்சுக்கிட்டமா, அதாவது இப்படிதான் விரிக்க சொன்னாங்க, இப்படி வச்சுக்க சொன்னாங்க. இந்த விழாவிலிருந்து விலகி இருக்கு, நீங்க இந்த இடத்துல இப்படி கை வச்சுக்கன்னு சொன்னா இந்த கை இருக்குது, இதான் விலகி இருக்கு, இப்படி கொண்டு போறோம், இப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த கை இப்படி வந்துடும், நீங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எப்படி விரிக்க முடியும் பாருங்க, விரிக்கும்போது தானா மடங்கிடும் இப்படி வந்துடும். நமக்கு முன்னாடி ரவி சொல்லாத சொல்லிட்டாங்க பொசிஷன், இது எங்க இருக்கணும், கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும். அப்ப கிபிலாவை முன்னோக்கி இது இருந்தா இது இந்த அளவு தான் விளக்க முடியும், நீங்க இதுக்கு மேல வளர்க்குறீங்கன்னா அது சர்க்கிறதுதான் போய் செய்ய முடியாது, இதுவும் விளங்காம இதுவும் போறதா இருந்துச்சுன்னா சாதாரணமா முடியுமா, சர்க்கத்தில் போட கூட முடியாது கிடைக்கிறது, எப்படி முடியும், பல பேர் ரூபம் செய்யும் போது பணிவு நினைச்சுக்கிட்டு கைய வந்து கால பூச்சு கெண்டை கால பூச்சுக்கிறாங்க, தப்பா போயிடும். வக்கான சூழலாக அணைகி வசல்லம். சரி, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, சுஜூது எப்படி செய்யறதுன்னு வெளிப்படையான அந்த அமைப்புகளை இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், சுஜூது எப்படி இருக்க வேண்டும் சரியா, இது வந்து தன்மை, சுஜூதுடைய தன்மை. ரொம்ப நிம்மதியாக சுஜூது செய்ய வேண்டும்,
وكان صلى الله عليه وسلم نبي அவர்கள் يأمر بإتمام الركوع والسجود ركوع والسجود ஐ முழுமைப்படுத்தி செய்யுங்கள் என்று கட்டளை போடுவார்கள். ويضرب உதாரணம் சொல்வார்கள் لمن لا يفعل ذلك مثل الجائع يأكل التمرة والتمرتين لا تغنيان عنه شيئا. ركوع والسجود ஒழுங்கா செய்யாதவங்களுக்கு உதாரணம் சரியான கடுமையான பசியில ஒரு பேரிச்சம்பழம் ரெண்டு பேரிச்சம்பழத்தை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா அது அவனுக்கு பசியை போக்குமா? அப்படித்தான் அவசர அவசரமாக சுஜூது செய்பவருடைய உதாரணம். மேலும் சொல்வார்கள் வக்கானைய கூலு பீகி இன்னஹும் மின் அஸ்வஇ நாஸி ஸிரஃபதன். யாரு ருக்கு சுஜூதை சரியாக செய்யவில்லையோ அவன்தான் திருடர்களிலேயே மக்களிலேயே ரொம்ப மோசமான கெட்ட திருடன். وكان يحكم ببطلان صلاه من لا يقيم صلاته في الركوع والسجود. யார் ருக்கு சுஜூத் செய்யும் பொழுது தனது முதுகை நிலையாக நிறுத்தி நிதானப்படுத்தவில்லையோ அவருடைய தொழுகையே கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். كما سبق تفصيله في الركوع ருக்குடைய விஷயத்தில் இது புனன ஹதீஸ் முன்னாடி சொல்லிட்டோம். وامر المسيء صلاته بالاطمئنان في السجود. திரும்ப அந்த அல்முசி சலாத்துங்கிற வார்த்தை வந்தா என்ன அர்த்தம் இருக்கு? தொழுகை எடுத்துட்டார்ல ஒருத்தர் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு அவருக்கு நம்பி சொன்னாலும் கிடையாது, இப்படி தொடரக்கூடாது. நிம்மதியா எதிர்த்து சுஜூத் சுஜூத்ல ரொம்ப நிம்மதியா ரிலாக்ஸ் ஆயிரு. அடுத்து இப்ப ரமலான் வரப்போது தராவி பார்க்கணும்னு சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடும். அதுல வேற மக்களுக்கு வேற திருவிழா இந்த பள்ளியில 55 நிமிஷத்துல முடிச்சுறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. ஒருத்தர் அங்க 52 நிமிஷத்துல முடிச்சுறாரு அப்படி ஒருத்தர் அங்க 50 நிமிஷம் இப்படியும் முடிச்சு 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 கடைசியில இது 20 ரக்காத்தை பத்தி சொல்றோம் கடைசியில முடிச்சு 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 கடைசியில அந்த பள்ளியில 1.5 மணி நேரத்துல முடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படித்தான் சொல்கிறாங்களோ தெரியல. 20 ரக்காத்து 1.5 மணி நேரத்துல 20 ரக்காத்து 50 நிமிஷத்துல வித்துரு உட்பட இதுல வேற 2 ரக்காத்துக்கு இடையில நீல நீளமா தஸ்பீஹ் வேற ஓதிப்பாங்க அப்புறம் துஆ வேற ஓதிப்பாங்க இதெல்லாம் ஓதி 20 ரக்காத்து 3 ரக்காத்து வித்துரு 1.5 ஜுசுவு எல்லாம் 1 மணி நேரத்துல அப்பா கராமத்தாங்க இந்த காலத்துல அவங்களெல்லாம் அவங்களான்னு சொல்லிடலாம். என்ன சார் பெரும்பாலான இமாமு தராபியில எப்படி ஓதுவாங்கன்னா இந்த கிளிப்புள்ள பாட மாதிரி கண்ணு முக்கு தெரியாம மனப்பாடம் கொண்டு வந்திருப்பாரு. இவரே எங்கேயாவது மிஸ் ஆகி போயிடுவாரு எனக்கு தெரியாது. ஏன் ஓதுறத சிந்திச்சு அதோட மனசு ஒருமையோட ஓதுனாதானே நம்ம எங்க மாறணும்னு தெரிய வருவோம். இப்ப நீங்க ஓதும்போது நிதானமா الحمد لله رب العالمين الرحمن الرحيم அப்படின ஓதுறதோட சிங்கனை சேர்த்து நீங்க ஓதுனீங்கன்னா எங்கேயாவது சூறால ஆயத்து மாதிரி வேற போனா கோயில் தெரியும் அதுக்கே சான்ஸ் இருக்காது. பல தடவை நான் பார்த்துருக்கிறேன் அவர் பாட்டுக்கு எங்கெங்கயோ போயிடுவாரு நம்ம இடையில எங்கேயாவது எடுத்துக்கலாம்னு பார்த்தா விட்டாரு கேட்ட பட்ட 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 பட்டம்னு போயிட்டே இருந்தா அப்படியே ருக்கும் போயிருவாரு திரும்ப எந்திரிச்சு திரும்ப அங்கேயும் தான் போயிட்டு இருப்பாரு. கடைசியில் 2 ரக்காத்து முடிச்சவனும் அவருக்கு இடிக்கும். ஏன் அதெல்லாம் வந்து பழைய மனப்பாடத்தில் உணர்ந்தது அதுக்கப்புறம் தெரியாது. ஆஹா என்னடா அது எங்கேயோ வந்து நின்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப புதுசா அடுத்த ரக்காயத்தில் இப்ப கவர் பண்ணணும் இப்ப அறிவு சேர்த்து. ஏன்னா 2 ரக்காயத்து வந்து போயிடுச்சு எங்க போயிடுச்சு அது தனியா அன் அக்கௌண்ட்ல போயிருச்சு சொல்லிட்டு திரும்ப எதிர்பார்த்து பாருங்க வேகத்தை கபடி விளையாண்ட மாதிரி தான் இருக்கும். இது தொழுகையாயிரு இதுக்கு பெசாம அவங்க இஷா தொழுகையில தூங்கினாலே போதுங்க பாவம் இல்லாம இருக்கும். ரமலான் மாசத்துல இஷா தொழுதுட்டு 2 காசு சுண்ணத்து தொழுதுட்டு 3 காசு வித்துல தொழுதுட்டு அவங்க தூங்கிட்டாங்கன்னா சுபானல்லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதி பாவமே இருக்காது. நன்மை மட்டும்தான் கிடைக்காம இருக்கணும் தவிர பாவமே இருக்காது. ஆனா இப்படி தொழுதா கொல்ல கணக்குல மூத்த கணக்குல பாவத்துக்கு தான் இருக்கும். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்படி தொழுதா முஸ்லிமுடைய நிலைமை இஸ்லாமுடைய நிலைமையிலே இருக்காரு. சொல்லணும் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
وكان صلى الله عليه وسلم دنيا يقول في هذا الركن انواع من الاذكار والادعيه
طارت هذا وطارت هذا இப்ப ருக்குல என்னென்ன திக்ருகளை தஸ்பீஹுகளை ஓதுவது
மணிக்கணும் சுஜூதுல ருக்குல தான் சொல்லிட்டது சரி இப்ப நீங்க
ஆனா பல பேர் சொல்லுவாங்க என்ன இருக்கு புதுசு புதுசா நீங்க சொல்றீங்க சுபானபதி நாளா சொல்லணும் அவ்வளவு தானே அதுக்கு மேல என்ன இருக்குது அப்படின்னு தான் ரொம்ப பேர் விளங்கி வச்சிருப்பாங்க இப்ப பாருங்க ரசூல் சல்லாலுக்கு எப்படி எல்லாம் ருக்குல சுஜூதுலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் சுபஹான ரப்பியல் அலா பெரும்பாலும் எல்லாரும் தெரிஞ்சது சராசம் குறைஞ்சது மூணு தடவை ரொம்ப பேர் விளங்கி வச்சிருக்கிறாங்க இதுதான் உச்சக்கட்ட அளவுன்னு சொல்லிட்டு ஆனா அப்படி கிடையாது இது குறைந்தபட்ச அளவு அதாவது அந்த ஹத்தா யோசுமா இன்ன குள்ளு ரொம்பவும் ஒவ்வொரு எலும்பும் அது நிம்மதி அடைகிற வரை ரிலாக்ஸ் அடைகிற வரைன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு குறைஞ்சபட்சம் இந்த மூன்று தடவையாவது சொல்லி ஆகணும் பல நேரங்களில் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு தடவை சொன்னாங்க திரும்ப திரும்ப எந்த அளவு சொன்னாங்கன்னு சொன்னா நிலையினுடைய அளவுக்கு ரசூலுல்லாஹி சுஜூது செய்தார்கள் நிலையிலே அப்போது மூன்று பெரிய சூராக்களை ஓதி இருந்தார்கள் பக்ரா நிசா ஆல் இம்ரான் பக்ரா அன்னிசா ஆல் இம்ரான் ஓதன அளவுக்கு சுஜூதிலே இருந்தார்கள் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இமாம் இருந்தார் பின்னாடி உள்ளவங்க எல்லாம் எந்திரிச்சு போய் மோதினாரும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் பள்ளிவாசல கூட்டிட்டு போயிடுவார் என்னது இமாம் சாஹிப்புக்கு எதுவும் ஆயிடுச்சு போல இருக்கு போய் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வருவோம் சொல்லி எல்லாரும் காலி பண்ணி போயிடுவாங்க மோதினாரும் சரி நம்ம தெரியும் இமாம் சாஹிப் அப்படியே அக்காவால போயிட்டாரு சுபுக்கு வந்து எழுப்புவோம் சொல்லிட்டு கதவெல்லாம் கூட்டிட்டு போயிடுவார் விஷயத்துல இந்த ஹதீஸ் முன்னாடி சொல்லியிருக்கோம் அப்புறம் அடுத்து இரண்டாவது நேரங்கள்ல சுபஹான ரப்பியல் அஆலா வபிஹம்திஹி வார்த்தை சேர்த்து அல்லாஹு மிக உயர்ந்த இறைவனை பரிசுத்தப்படுத்துகிறேன் அவனை புகழ்வதோடு மூணாவது சுப்புஹன் குத்தூஸன் ரப்புல் மலாஇகத்தி வர்ரூஹ் சுப்புஹ் மிக தூய்மையானவன் குத்தூஸ் மிக பரிசுத்தமானவன் மலக்குகளுடைய இறைவன் ஜிப்ரீலுடைய இறைவன் ரூஹ் என்றால் ஜிப்ரீல் அடுத்து சில அறிவிப்புகள் சுபஹானக அல்லாஹும்மா ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்மா அக்பரி வகால இஃப்திரு மின்ஹு ஃபி ருகூஇஹி வஸுஜூதிஹி இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்வாங்க ருகூ ஸுஜூதுகள்ல அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தஸ்பீஹ் இது இத அவங்க குர்ஆன் குர்ஆனை அவர்கள் பின்பற்றி அல்லது குர்ஆனுக்கு إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره نبيه உமது இறைவனை புகழ்ந்து துதித்து பரிசுத்தப்படுத்துவீராக அவரிடத்திலே மன்னிப்பு கேட்பீராக அப்படின்னு வருதுல அந்த ஆயத்திற்கு அவர்கள் விளக்கமாக அந்த ஆயத்தை பின்பற்றி சுபஹானக அல்லாஹும்மா ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்மா ஸல்லி பாருங்க அந்த ஆயத்துல சொன்னது எல்லாமே வந்துடும் இறைவா உன்னை புகழ்ந்து பரிசுத்தப்படுத்துகிறேன் அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயே வருதா அதான் சுபஹான அப்புறம் பாரு பிஹம்தி ரப்பிக்க வருதா அதான் வபிஹம்திக சரியா அப்புறம் வஸ்தக்ஃபிருஹு வருதா அது இருசரு அப்ப குர்ஆன்ல அந்த இடத்துல மூணு அல்லாஹ் சொல்றான் நபியே உமது இறைவனை புகழ்ந்து துதித்து பரிசுத்தப்படுத்துங்கள் அவரிடத்துல மன்னிப்பு கேளுங்கள் அப்ப அதை பின்பற்றி ரசூல் சொல்லாச்சுனா இந்த தஸ்பீஹ அதிகமா ருகூல சுஜூதுல செய்வாங்க சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபஸ்லி அல்லாஹும்ம லக சஜத்து வபிக ஆமந்து வலக அஸ்லம்து வஅன்த ரப்பி சஜத வஜ்ஹி லில்லதி கலகஹு வஸவ்வரஹு
فأحسن صوره وشطت معه وبصره فتبارك الله أحسن الخالقين.
அவர்கள்
சொல்வார்கள், அல்லாஹ்வே நக்க சஜத்து உனக்கே சிறம்படைந்தேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உனக்கே நான் பணிந்தேன், உனக்கே நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நீதான் எனது இறைவன், அந்த நீ ரப்பி என் இறைவன். சஜதவதிஹி, இப்ப அடுத்து இப்ப அல்லாஹ் முன்னாடி வச்சு பேசினாங்க, முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் அல்லாஹும் எனக்கு சஜத்து விக்கமன்து வலக்க சிலம் து அந்த ரப்பி, இதெல்லாம் அல்லாஹ் முன்னாடி நேரா இப்ப அப்படியே படவக்கையில் வச்சு பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி சஜத வஜ்ஹி என் முகம் சிரம் பணிந்தது, லில்லதீ கலக்கஹு அதை படைத்தவனுக்கு, வஸவ்வரஹு அதை உருவம் அமைத்தவனுக்கு, ஃபஅஹ்ஸன ஸுவரஹு அந்த உருவத்தை அழகிய உருவமாக அமைத்துக் கொடுத்தான், வஷக்கத் ஸம்அஹு வபஸரஹு அந்த முகத்தினுடைய செவியை பார்வையை தனித்தனியாக பிரித்து அமைத்தான், உருவம் அமைப்பவர்களிலேயே மிக அழகிய முறையில் உருவம் அமைக்கக்கூடிய அந்த அல்லாஹ் மிக அருள் நிறைந்தவன். என்ன அர்த்தம்? உருவம் அமைப்பவன், புரியுதுங்களா? படைப்பவன்கிற அர்த்தம் கிடையாது, படைப்பவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், உருவம் அமைக்கிறது. இப்ப நீங்களும் ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறீங்க, இந்த ஸ்ட்ரக்சர் போடுறதுலயே பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் யாருடைய ஸ்ட்ரக்சர்? எவ்வளவு அழகான பொருள் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. உதாரணத்துக்கு இப்ப நமக்கு கண்ணு இப்படி இருக்குது, இந்த கண்ணுக்கு பின்னாடி வச்சிருந்தா எப்படி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். என்ன தம்பி, இந்த கண்ணு இங்க இருக்கிறது இங்க இருந்தா எப்படி இருந்திருக்கும் வைக்க முடியுமோ முடியாது அல்லாம அளவுக்கு இங்க வச்சிருந்தா வச்சிருந்தா, இந்த மூக்கு இருக்குது இப்படி, இந்த மூக்குத்துக்கு இங்க வச்சிருந்தா என்ன ஆயிருக்கு இந்த மனுஷன் இருக்காங்க, இப்ப ஆடு மாடு எப்படி போவோம்? அனகாலதான் போனோம், சர்க்கத்துல வேணும் கொஞ்ச நேரத்துக்கு யானை ரெண்டு கால வச்சு ரெண்டு கால வச்சு இப்படி போய் காட்ட முடியும், அவ்வளவுதான் முடியும். மனுஷன் அப்படி கிடையாது, மனுஷன் தேவைன்னு சொன்னா இப்படியும் போலாம, போக முடியுமா? போக முடியாத மிஷினெல்லாம் போனீங்கன்னா அப்படித்தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க, பாம்பு மாதிரி அப்படியே புள்ள பறந்து 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 போறது ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே போல புரிஞ்சுக்கிட்டே மனுஷன் போலாம், புரியுதா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சிவரை பிடிக்கிறீங்க, என்ன செய்யறது? இப்ப ஒரு ஆறு ஆறு சிவரை பிடிக்க முடியுமா? வேணா தாவி பார்க்கும் மனுஷன் அப்படி கிடையாது, அழகா ஏறிடுவான், பொந்திருந்தாலும் புரிஞ்சுடுவான், எப்படி வேணாலும் தன்னுடைய உடலை அமைச்சு பந்து மாதிரி சுருட்டிக்கலாம், பாம்பு மாதிரி நீட்டிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைங்களாம் சூரிய சொல்றாங்க, படுத்து வச்சுட்டு பாருங்க, எப்படி வேணாலும் நம்முடைய உடல்வாக அமைச்சுக்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சு கொடுத்து அழகான ஒரு வடிவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருங்க. இப்ப யானை மாதிரி ஒரு குந்திக்கையெல்லாம் நம்ம கொடுத்துதான் வச்சிருக்கேன், நினைச்சு பாருங்க, குரங்கு மாதிரி ரெண்டு பண்ணு, இவ்வளவு பெரிய பண்ணு இந்த பக்கம் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி வச்சா டாக்டர்கிட்ட போய் இதை எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி எடுங்கன்னு சொல்லணும். சிங்கம் மாதிரி ஒரு பெரிய வாழை கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, இப்படின்னு நினைச்சு பாருங்க. எல்லா சொல்லுவாங்க ஒட்டக சிவங்க மாதிரி அமைச்சுட்டான் வச்சுருங்க மனுஷனை, நீங்க எத்தனை பேர் பத்து பேர் தான் பாடத்துக்கு வர முடியும். என்ன லாஹ் கல்லாஹு அஹ்சனுல் காலிகீன்,
அதாவது ஒரு சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது தஃப்சீர்ல, அதாவது சூரா அல் முஃமின் உள்ள அல்லாஹு தஆலாவுடைய படைப்புடைய அம்சத்தை பத்தி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்ப அந்த இடத்துல வசனம் வந்து அதோடு நிற்கும் சரிங்களா. எப்படின்னு சொன்னா பாருங்க, எழுது பாருங்க இருக்கா, அந்த 14 முடியும் போது பத்த பாரகல்லாஹு அஹ்சனுல் காலிகீன் இருக்கா. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً فِي قَرَارٍ مَكِينٍ ثُمَّ خَلَقْنَا النُّطْفَةَ عَلَقَةً فَخَلَقْنَا الْعَلَقَةَ مُضْغَةً فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر. அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டே வர்றாங்க. அதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய இந்த படைப்பின் அற்புதத்தை அமைப்ப அப்படியே கேட்டு ரசிச்சு உமருக்கும் இடையில் இருந்த அந்த ஒற்றுமை. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல ரசூல் சுல்லாலேஸ்வரத்துக்கு உமர் அப்படின்னு சொல்லுவாங்க, யார் சூழல்லாம் கண்டிப்பா ஹிஜாபுடைய சட்டம் வேணும் அப்படின்னு வந்து ரசூல் சுல்லாலேஸ்வரத்துக்கு சண்டை போட்டாங்க. அதுவும் குறிப்பா உங்க மனைவிமார்கள் நீங்க கண்டபடி விடாதீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லவங்களும் வர்றாங்க கெட்டவங்களும் வர்றாங்க, அவங்கள ஹிஜாப்ல வைங்க ஹிஜாப்ல வைங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரதே ரலியல்லாஹு சொல்லிட்டே இருக்காங்க. அல்லாஹ் ஹிஜாபுடைய அதே போல யார் சூழலா இது என்ன பெரிய வப்பா இருக்குது, யார் வேணாலும் எப்ப வேணாலும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க, பர்மிஷன் கேட்டுதான் வரணும்னு சட்டம் வேணும் அப்படின்னு நல்லா கருத்து அறிவித்தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு விளக்கம் யாருக்கும் ஏங்க இப்படி ஜாகிரா இருக்கு அல்லாஹுவே. சரி நம்ம போலாமா, எங்க போலாம், இஞ்சி போயிடலாம் சொல்லாதீங்க, ரெடியா சில பேர் இருப்பாங்க அது போலாம், நீங்க தானே சொன்னீங்க போலான்னு சொல்லிட்டு. சரி இது அஞ்சாவது ஆறாவது சுற்றி பாருங்க. இப்ப சில பேருக்கு தெரியும், அதாவது சந்தேகம் வரலாம், சொல்லாதே பார்க்கும் பொழுது இது வந்து வார்த்தையில தத்ரீமாவே இல்லையே அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல நம்ம துவா கேட்கறதும் அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ்விடத்துல நம்ம துவா கேட்கறதும் அல்லாஹ்வை புகழ்வது, அதிலும் குறிப்பா அல்லாஹும்ம ரப்பின்னு சொல்லி கேட்கிறோமா இல்லையா, அதுவே அல்லாஹ்வுக்கு பெரிய புகழ்ச்சி. இப்ப ஆதி மனிதனும் அல்லாஹ்விடத்துல ரப்பனா வரம்தான் கேட்டாங்க, நிறைய நபிமார்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ரப்பி ரப்பின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்படி சொல்வது அல்லாஹுவை புகழ்வது. அந்த இடத்துல ஹம்துங்கிற வார்த்தையோ தஸ்பீஹ்ங்கிற வார்த்தையோ நேரடியா இல்லைன்னாலும் அல்லாஹ்னு சொன்னாலே அங்கு புகழ்ச்சி வருகிறது. அப்ப அந்த ஹதீஸ்ல அடுத்த ஹதீஸ் பாருங்க, ஆறாம் நம்பர், அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு கொடு, எதை நம்பி எனது பாவத்தை எல்லாம் எனக்கு மன்னித்து கொடு, குல்லஹு எல்லா பாவத்தையும், வஜ்ஜத்தஹு அதுல உள்ள சின்ன பாவம், வஜுல்லஹு அதுல உள்ள பெரிய பாவம், அதுல உள்ள முந்தைய பாவம், ரொம்ப முன்னாடி சின்ன பிள்ளைல செஞ்ச பாவம், ஆகிரவு கடைசியா செஞ்ச பாவம், எல்லா பாவத்தையும் வெளிப்படையா செஞ்ச பாவம், தனிமையில செஞ்ச பாவம், எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னித்து கொடுப்ப. இந்த மாதிரி மன ஒருமையோட கேட்கும் போது அந்த சுஜூதுக்கு அர்த்தம் புரியும், அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிஞ்சிருக்கிறாங்க இந்த பணிவு வரும். அப்ப ஏழாவது ஹதீஸ் பாருங்க,
سجد لك سوادي وخيالي وآمن بك فؤادي أبوء بنعمتك علي هذه يدي وما جنيت على نفسي
எனது உடல் எல்லாம் உனக்கு செய்தா செய்தது சவாதி எனது உடல்
வகையாலி எனது சிந்தனை அறிவும் உனக்கு செய்தா செய்து விட்டது
அறிவு செஞ்சா செய்யணும் நிக்க கூடாது எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத எல்லாருக்கும் முன்னாடி போய் பண்ணிஞ்சது
வகான நம்பிக்கை போகாது என் உள்ள உண்மை நம்பிக்கை கொண்டது நான் மட்டும் கிடையாது கல்வி ஈமான் சொல்லணும் நீ எனக்கு செய்த எல்லா நேரத்தையும் நான் உனக்கு முன்னால் ஒப்புக்கொள்கிறேன் புரியுதுங்களா எதன் மீது எனது இந்த கையின் மீது அதே போல உமா ஜனைச்சுவாலா நப்சி நான் எனக்கு நானே என்ன தவறுகள் செய்து கொண்டேனோ அதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் அல்லா நீ செய்த எல்லா நேரத்தையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு நானே நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன் அதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன்
அல்லாஹ்
அப்புறம் எட்டாவது அறிவிப்பு பாருங்க சுபஹானதி ஜபரூதி வல் மலகூதி வல் கிப்ரியா வல் அஸ்மா
ஓ அங்க பேசுறாங்களா
ஜபரூத் அடக்கி ஆளக்கூடியது வல் மலகூத் பேராட்சி வல் கிப்ரியா பெருமை வல் அஸ்மா மகத்துவம் அப்ப அடக்கி ஆளக்கூடிய தன்மைக்கும் பேராட்சிக்கும் மகத்தான பெருமைக்கும் மகத்துவத்திற்கும் உரித்தானவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் இப்ப இதெல்லாம் எப்போது சொல்ற தக்மீகள் அப்ப இரவு தொழுகையில மட்டும் அதிகப்படியாக இன்னும் சொல்லி இருக்கிறார்கள் அது என்னென்ன ஒன்பதாவது அதே போல அல்லாஹும் நான் ரகசியமா செஞ்சதையும் நான் வெளிப்படையா செஞ்சதையும் எனக்கு மன்னிச்சு கொடு அதே போல அல்லாஹும் அல்லாஹுவே என் உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்து என் நாவில் ஒளியை ஏற்படுத்து என் செவியில் ஒளியை ஏற்படுத்து என் பார்வையில் ஒளியை ஏற்படுத்து எனக்கு கீழே ஒளியை ஏற்படுத்து எனக்கு மேலே ஒளியை ஏற்படுத்து நூறு தெரு
என்ன அவங்க எப்படி நம்புறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் வந்து மனிதர் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்து ஒரு ஒளியா ஏற்றுக்கொள்வாங்க அப்படி சொல்றது வந்து ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி கிறிஸ்துவர்கள் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஆயிட்டு அல்லாஹ் வேற ரசூலுல்லாஹ் வேற
அதே போல வாங்க எசாரி நூரா எனது இடது பக்கத்திலே ஒளியை ஏற்படுத்து ஏன்னா அந்த நூறுங்கிற வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாரு எனக்கு முன்னால் ஒளியை ஏற்படுத்து எனக்கு பின்னால் ஒளியை ஏற்படுத்து என் ஆன்மாவிலே ஒளியை ஏற்படுத்து எனக்கு மகத்தான ஒளியை ஏற்படுத்து اللهم إني أعوذ برضاك من سخطك وأعوذ بمعافاتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك اللهم إني نشي مهنان أعوذ فارلاك تنهرين برضاك ونال قرطتك ونذو من سخطك ونال قوبت لذنبه மேலும் பாதுகாப்பு தேடுகிறேன் உனது பாதுகாப்பை கொண்டு உனது ஆபியத்தை கொண்டு மின்க்க உனது தண்டனையிலிருந்து உன்னை கொண்டு உன்னிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாவை கொண்டு அல்லாவிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னை நான் புகழ்ந்து முடிக்க முடியாது அல்லாஹ்வே நீ எப்படி உன்னை புகழ்ந்தாயோ அப்படியா அப்படித்தான் நீ இருக்கிறாய் நாங்க என்ன உன்னை புகழ்ந்த முடியும் அப்ப இந்த 9-12 வரைக்கும் உள்ள இந்த 4 துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா இரவு தொழுகையில ஓதுவாங்க
அதனால இரவு தொழுகையில தான் ஓதுனது அவசியம் கிடையாது, எப்ப வேணாலும் கேட்கலாம்.
குறிப்பா அதிகமா ஓதுனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில. ஆமா, செஞ்சாங்க.
النهي عن قراءة القرآن في السجود.
சரி, சுஜூதுல போய் குர்ஆன் ஓதலாமா? ஓதலாமா? சரியா. அதனால அந்த தொழுகையில குர்ஆன்ல வரக்கூடிய அந்த துஆக்கள், ஹதீஸ்ல வரக்கூடிய துஆக்கள், இந்த தொழுகையினுடைய கண்ணியத்துக்கு ஏற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில தான் நம்ம துஆவை கேட்கணும். பக்கத்துக்காரோடைய பிரச்சனை பண்றான்லா, எப்படியாவது அவன் ஊச்சிடலாம், யாருலாம் எங்க அண்ணன் என்ன ரொம்ப போட்டு தொந்தரவு பண்றான்லா, அவன் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான்லா, இப்படிலாம் தொழுகையில சொன்ன தொழுகை தொழுகையா இருக்காரு. புரியுதா? தொழுகைக்கு என்று ஒரு கண்ணியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. எனக்கு கேட்க விட்டா கடைசியில் இப்படித்தான் நிற்கும்.
وكان صلى الله عليه وسلم ينهى عن قراءة القرآن في الركوع والسجود ويأمر بالاجتهاد والإكثار من الدعاء في هذا الركن كما مضى في الركوع.
أما النبي صلى الله عليه وسلم ركوع لا سجود لا قرآن وذلك تدعي سيدارك عليه قولا يقولوا هذه ما مليمو சுஜூத் சரி, குறிப்பா சுஜூதுல அதே போல ருக்குல அதிகமா துவா கேட்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். ருக்குலையும் துவா கேட்கலாம், சுஜூதுலையும் துவா கேட்கலாம். ஆனா சுஜூதுல ரொம்ப கண்டிப்பா அவசியமா வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க, அக்ரபுமா யகூனுல் அப்துங்கிற ரப்பி, அடியா தனது இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது,
அவன்
சுஜூதிலே இருக்கின்றது. எனவே தஸ்ஸிரு துஆ ஃபீஹி, அதுல நீங்க ரொம்ப அதிகமா துஆ கேளுங்கள். சுஜூதுல கேட்கறதுல அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப பிஸியா இருக்கிறதா, இந்த அளவு சுஜூது செய்யற போதும். யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அவனுக்கு நஷ்டம், அவனுக்கு எதுவுமே குறைய போவது கிடையாது.
அப்ப ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, ஒவ்வொரு தொழுகையிலையும் குறைஞ்சபட்சம் அல்லாஹு சொல்லுங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழுதுகிறாங்க, சொன்னாங்க பாவம் செஞ்சாங்களா,
அல்லாஹ் ஏற்கனவே மன்னிச்சுட்டு வேற சொன்னாரு.
அப்ப இந்த பாவ மன்னிப்பு என்பது நம்ம செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பும், அதே போல அதுக்கு மேல நம்ம எவ்வளவு இஸ்திஃபார் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தர்ஜா, நம்முடைய டிகிரி, நம்முடைய கேட்டகரி, அதாவது நம்முடைய கிரேட் இருக்கு பாருங்க, அதான் அவ்வளவு உயர்த்திடுறான். அல்லாஹ்வுல அவ்வளவு அதிகமா உயர்த்தி விடுகிறான். இப்ப எப்படி தொழுதா நன்மை, நோம்புச்சா நன்மை, சலத்தா கொடுத்தா நன்மை, அந்த மாதிரி இஸ்திஃபார் செஞ்சா, இஸ்திஃபார் செஞ்சதுனால உங்க பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நன்மைகளும் கிடைக்கிறது. இப்ப சில பேர் எப்படி தப்பா விளங்கி கொண்டார்கள், சுபஹானல்லாஹ் சொன்னா நன்மை கிடைக்கும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னா நன்மை கிடைக்கும், பாவம் தான் மன்னிக்கப்படும், அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே இல்லைன்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இப்படி சந்தேகப்பட்டு கேட்கிறாங்க. அப்படி கிடையாது, சுபஹானல்லாஹ் சொன்னா நன்மை கிடைக்கிற மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னா பாவங்களும் மன்னிக்கப்படும், நன்மைகளும் கிடைக்கும்.
وكان صلى الله عليه وسلم يجعل سجوده قريبا من الركوع.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதை ருக்கு அளவுக்கு செய்வார்கள். ருக்குவை எந்த அளவுக்கு செய்வார்கள்?
நிலை அளவுக்கு செய்வார்கள்.
சரிங்களா? புரியுதா? பாலக பில் இஃபாதத்தில் அம்ரின் ஆதின் ஆதின்.
சில நேரத்தில் சுஜூது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத ருக்கு அளவுக்கு செய்வாங்க, ருக்குவ நிலை அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க, சில நேரத்தில் சுஜூத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சிருக்கிறாங்க. எதுக்காக வேண்டி இங்க பாருங்க.
خرج علينا رسول الله صلى الله عليه وسلم في احدى صلاتي العشي اي الظهر او العصر ورد رسول صلى الله عليه وسلم ظهر تلوهي عصر تلوهي وراد تلقي ورمبرده وهو حامل حسنا او حسينا
ஹசன் ஹுசைனை, ஹசன் யாரு ஹுசைனையோ தூக்கிட்டு வர்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு ஜமியா. அபூ ஃபதக்கதம் அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்துக்கு முன்னாடி போய் நிக்கறாங்க. ஃபவதாஹு இந்த கதமிஹில் யும்னா, வலது கால் பக்கத்துல அவங்கள உட்கார வச்சிட்டாங்க.
சும்ம கப்பர லிஸ்ஸலா, தக்பீர் கட்டியாச்சு.
ஃபஸல்லா, தொழுதான்.
فسجد بين ظهراني صلاته سجدة أطالها.
இடையில ஒரு சுஜூத ரசூல் சொல்ல ரொம்ப நீங்கிட்டாங்க. இந்த அறிவிக்கிறார் பாருங்க சஹாபி, எந்திரிச்சு பார்த்த நிம்பையும் யாருமே எந்திரிக்கல, நான் மட்டும் தலையை தூக்கி பார்த்தேன். பார்த்தா அந்த ஒரு கொடியன் அந்த அம்மா நின்றிருக்கால, இப்ப இரஸ்தபி ஒரு கொடியை வந்தா பாருங்க, ஒரு கொடியை வந்தா பாருங்க, குடியில் யாரு அசனான அல் ஹுசைனோ, அவர் எலி ரசூல்லாவுடைய முதுகு மேல உட்கார்ந்துருக்காரு. நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படல, எனக்கு தொழுகையில் இருக்கும்போது புதுசா எதுவும் வகி வரல. வலாக்கின் இருத்தகலனி, என் மக என் மேல சவாரி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இருத்தகலனி சவாரி உட்கார்ந்துட்டாரு. எனவே கருஹித்து அன் உஅஜ்ஜிலஹு, அல்லது அன் உஅஜ்ஜிலஹு, அவர் அவசரப்படுத்த நான் விரும்பல. ஹத்தா எத்துதிய ஹாஜத்தது, அவருடைய விருப்பப்படி எவ்வளவு நேரம் உட்கார்ணுமோ உட்கார்ந்துட்டு அவரா இறங்கிட்டு நான் விட்டுட்டேன். அப்ப அவ்வளவு நேரம் உட்கார்ந்தவன்ட்டு அவருக்கா போயிருக்கு, யாருக்கு ஹசனுக்கோ ஹுசைனுக்கோ ரவி அல்லாஹு அன்ஹுமா, அவங்களுக்கா போகும் அப்படின்னு இறங்குறவனு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பின்னாடியே பிடிச்சி புத்து கொடுத்து அவர் பதவி வச்சிருவார். இப்னு குதைமாலை இன்னொரு ஹதீஸ் வருது பாருங்க. தன்னுடைய மணியில ரெண்டு பேரையும் உட்கார வச்சுக்கிட்டு, மன் அஹப்பனி ஃபல்யுஹிப் ஹாதைன், என்னை நேசிப்பவர்கள் இந்த இருவரையும் நேசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதி உடம்பு பார்த்தார். வயிற்றிலிருந்து தலை வரைக்கும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே யார் மாதிரி இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி. அப்படியே இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்லா மாதிரி அப்படியே அட்ஜஸ்டட் போட்டோ காப்பி அடிச்ச மாதிரி இருப்பாங்க. அவங்களை நேசிச்சு அவங்களோட முகம்பத்து வச்சு அவங்க இஸ்லாம பின்பற்றின மாதிரி நம்மளும் பின்பற்றினோம்னா இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் அவங்கள நம்ம பார்க்கலாம். அவங்கள சண்டைப்பட்ட நம்ம போட ரெண்டு பேருக்கும் இடத்த மாத்திட்டு வரலாத்துல நீ சண்டை போட்டியில என் சகாபாக்கிட்ட என் சகாபாக்கள் உனக்கு பிடிக்கல, நம்ம உனக்கு வேற இடம் அவங்களுக்கு வேற இடம், அவங்களுக்கு சொல்றப்பனா உனக்கு என்னங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. என்ன
அவங்களுடைய
மக்கள் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது உங்க உம்மத்து எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க, ஒரு குதிரை பண்ணையில கருப்பு குதிரையாவே இருக்குங்க, இல்லங்க கருப்பு குதிரையாவே இருக்குது, அல்லது கருப்பும் காலில் மட்டும் வெள்ளை உள்ள குதிரை இருக்குது. அந்த குதிரைகளுக்கு இடையில நெற்றியில வெள்ள உள்ள குதிரை ஒரு குதிரை இருக்குது, கருப்பு தான் ஆனா நெற்றியில மட்டும் பண்ணிச்சுன்னு அப்படியே வெள்ளை இருக்குது, பிரகாசமா அப்படியே மின்னக்கூடிய வெள்ளை இருக்குது. அந்த குதிரையை ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்ல. அந்த மாதிரிதான் சுஜூதுடைய அடையாளத்தை வைத்து நான் தெரிந்து கொள்வேன். அப்ப ஒண்ணு கருப்பாவே இருக்குது, அல்லது கருப்பு காலில் மட்டும் வெள்ளையா இருக்குது. அந்த மாதிரி குதிரைகளுக்கு இடையில கருப்பு, ஆனா அப்ப கருப்பு குதிரைகளாக அடர்ந்த கருப்பு குதிரையா நிற்கும் போது அதுல ஒரு குதிரை மட்டும், குதிரை பார்த்திருக்கியா, அதுல ஒரு குதிரை மட்டும் நெச்சில வெள்ளையா இருக்கு, அல்லது நெச்சில வெள்ளையான குதிரைகள் கலந்து நின்றுச்சுன்னு சொன்னா அந்த நெத்தில வெள்ளை உள்ள குதிரைகளை மட்டும் பிரிக்கிறது எப்படி ஈஸியோ அந்த மாதிரி நான் தெரிந்து கொள்வேன். அதே போல இன்னொரு இதுல கேட்டாங்க, அரைத்த லவ் தகல்த சுப்ரதன் ஃபீஹா கைலுன் துஹ்மன் புஹ்மன், ரொம்ப அடர்த்தியான கருப்பு உள்ள குதிரைகள் இருக்கும் பொழுது, ஃபீஹா ஃபரஸுன் அஹர் முஹஜ்ஜல், அதுல ஒரு சில குதிரைகள் நெத்தில வெள்ளையா இருக்குது, அதே போல சில குதிரைகள் நெத்திலையும் காலிலையும் வெள்ளை உள்ள குதிரையா இருக்குது, நெச்சிலையும் அந்த மாதிரி குதிரைகளை நீங்க டக்கு டக்குன்னு பிரிக்க முடியுமா முடியாதா? முடியும். அம்மா குஞ்சத்தாய்ப்புதா, அப்ப வெறும் கருப்பு குதிரைகளுக்கு இடையில அந்த மாதிரி நெச்சிலையும் காலிலையும் வெள்ள உள்ள குதிரை நீங்க பிரிக்க முடியுமா முடியாதா? காலபலா யார சொல்லலாம், ஏன் முடியாது? சொன்னாங்க, இந்த உம்மத்தி எருமை ஒரு சுஜூது முஹஜ்ஜலூன, எனது உம்மத்து நாளை மறுமையிலே எடுத்து முகத்தில் தேய்க்கணும், அதே போல கையில தண்ணியை ஊத்தி கைகள் எல்லாம் தேய்ச்சிக்கிறோம், முக்கி கை இந்த பக்கம் எல்லாம் தேய்ச்சிக்கிறோம், அதே போல கால்களை தேய்ச்சி விரல்களுக்கு இடையில எல்லாம் கை விரலை விட்டு தேய்ச்சிக்கிறோம். தமிழ்நாட்டுல உரு செய்யறவங்கல நூத்துக்கு நூறு பேர் கூட சொல்லலாம், பெரும்பாலான இடத்துல உருவே அவங்க சரியே செய்யறது கிடையாது, மசூல் செய்யறது சரியா கிடையாது, முகத்தை சரியா கழுவுறது கிடையாது, பல்லு விளக்குறது கிடையாது, நல்லா அழுத்தி ஒண்ணு மிஸ்வா குச்சியால செய்யணும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நல்ல விரல்ல நல்ல தேய்க்கணும், பல்ல தேய்ச்சி வாய் குளிச்சு அதே போல மூக்குக்கு தண்ணி செலுத்தி நல்ல ரெண்டு பக்கமும் சிந்தி விரல விட்டு சுத்தம் பண்ணி செய்யணும், அதே போல நல்ல கைகளுக்கு தண்ணி விடும்போதுலாம் தேய்க்கணும். சரியா? ஆமா, கடைசி நேரத்தில் வந்து ஒளி சேர்றது, அப்படி ஒளி செய்யும் பொழுது இமாம் ருக்கு போறதுக்குள்ளார வந்து சேர்றது, அப்ப கொஞ்சமா தொடர்ந்து பொறுமையா செஞ்சா முடியுமா? இமாம் சலாமே கொடுத்துருவாரு நம்ம ஊர்ல, ஏன்னா அவர் அவ்வளவு சொல்லுவாரு. அதனால இவங்க என்ன செய்யணும், நல்ல தண்ணியை தொடர்ந்து விட்டு வேகமா வரும் பொழுது அப்பதானே சீக்கிரமா முடியும், அதுக்காக வேண்டி பழகி பழகி கடைசியில அதுவே பழக்கமாக ஆயிடுச்சு. சரியா? அங்க எழுதி போட்டு பாருங்க, முஸ்லீமுடைய அறிவிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளு செய்யும் பொழுது எவ்வளவு தண்ணி பயன்படுத்துவாங்க? அதிகப்படியே 6 லிட்டர்.
அரை லிட்டர்ல மூணு தடவை அழகா உள்ள செஞ்சிருவாங்க. அரை லிட்டர் தண்ணி, அரை லிட்டர் எவ்வளவு வேணும்? இதுல ரெண்டு கிளாஸ், ரெண்டு கிளாஸ் வரும். அவ்வளவுதான், முடியுமா? சான்ஸே கிடையாது. சரி, பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போமே, கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுப்போமே. இல்ல இல்ல, எனக்கு முடியாது, நான் இப்படிதான் பழகிருக்கேன் சொல்லாங்க. ரசூல் சுல்லாசன் உன்னை விட நல்ல திரகாசனமானவங்க, கை கால் நல்ல பொறுத்தவர்கள், அவங்களே அதுல அழகா உள்ள செஞ்சிருக்கிறாங்க. நரகவாதிகள் யாருக்கு அல்லாஹ் கருணை காட்ட நாடுனானோ, அமர் அல்லாஹுல் மலாயிகா, மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளை இடுவான், ஐ யுக்ரிஜூ, அவர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு. யாரை? மன் யஅபுதுல்லாஹ், அல்லாஹை வணங்கியவர்களை. அப்ப யுக்ரிஜூனஹும், அப்ப மலக்குகள் அல்லாஹை வணங்கியவர்களை வெளியேற்றுவார்கள். வயஅரிஃபுனஹும் பிஆசாரி ஸுஜூத், சுஜூதுடைய அடையாளங்களை வைத்து தெரிந்து கொள்வார்கள். வஹர்ரமல்லாஹு அலன் நாரி அன் தக்குல அஸர சுஜூத், சுஜூதுடைய அடையாளங்களை நரக நெருப்பு எரிப்பதை அல்லாஹ் நரகத்திற்கு தடை செய்து விட்டான். ஃபயக்ருஜூன மினன் நார், நரகத்திலிருந்து அவர்களாம் வெளியேறி வருவார்கள். ஃபகுல்லு இப்னி ஆதம தக்குலுஹுன் நார் இல்லா அஸர சுஜூத், மனிதனுடைய உடல்ல எல்லா இடத்தையும் நரகம் தீண்டிவிடும், ஆனால் சுஜூதுடைய இடத்தை தவிர. அப்ப இந்த ஹதீஸும் நமக்கு மிக தெளிவாக வலியுறுத்துகிறது, விவரிக்கிறது, தொழுகை இல்லாதவர்கள் நிரந்தர நரகவாதிகள். யார் அறவே தொழுகலையோ, அறவே அல்லாத யார் சுஜூது பண்ணலையோ, அவங்க சொந்தத்துக்கே வர முடியாது. நெற்றி, முட்டுக்கையே, உள்ளங்கையே, கால் பாதம் எல்லாமே, ஏன்னா பன்மையா தான் வரும், ஒருமையில வரும் சுஜூதுடைய இடங்கள். சரிங்களா? அசுஜூது அரபு வல் ஹசீல். இப்ப எங்க சுஜூது செய்யறது அப்படின்னு சொன்னா, நீங்க நேரடியா தரையிலேயே சுஜூது செய்யலாம். ஒரு பாய் விரிச்சு அது மேல சொல்றீங்கன்னா அது மேலே நீங்க சுஜூது செய்யலாம். ஆனா தொழுகைக்குமே சொல்லி தனியா ஒரு விரிப்பு வச்சு அதான் நான் தொழுவேன் அப்படின்னு அடம்பிடிக்க கூடாது. பாய் வீட்டுல விரிச்சு இருக்குது, அந்த பாயில தொழுதுலாம். சரியா? அவர்கள் அதிகமாக பூமியின் மீதுதான் சுஜூது செய்வார்கள், தரையில தான் மண்ணில படுற மாதிரி தான் சுஜூது செய்வார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல தலைப்புகள் எழுதுறாங்க. அந்த காலத்துல கூட, அதாவது இந்த மாதிரி கல்லு போடுறது வந்ததுக்கு பிறகு கூட, தாவீன்கள் பலர் தங்களுடைய வீடுகள்ல மண்ணிலேயே சில இடங்கள் வச்சிருப்பாங்க, மண்ணு பரப்பி அதுலதான் தொழுவாங்க. அந்த பணிவு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மஸ்ஜித் நபவியில தொழுதாங்களோ அதே போல நம்ம தொழுகணும் சொல்லிட்டு. இப்ப நம்ம அந்த மாதிரி தாரணம் வேலை போடுறோம்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஏதோ ஆகி போயிட்டு சும்மாவே சொல்லிட்டு இருக்காங்க என்ன. ஆனா அதான் இஸ்லாம் கரீபன் செய்யும் கரீபா வசூபாவில் உறவா சுண்ணத்தெல்லாம் செய்ய போனா என்ன நாங்க வித்தியாசமா செய்யலாம், என்னடா வித்தியாசமா செய்யலாம், கரண்டிக்கு மேல பேண்ட கொடுத்தனா வித்தியாசமா இருக்கலாம், தாடி வச்சா வித்தியாசமா இருக்கலாம், சுண்ணத்தான முறையில பேசினா வித்தியாசமா இருக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு சுண்ணத்துக்கு எதிரான அந்த கலாச்சாரம் மக்களுக்கு மத்தியில பரவி போய் பரவி போய் இப்போ சுண்ணத்து அந்நியனா போயிடுச்சு, அந்நியமா போயிடுச்சு. காலாபு நபியுடைய தோழர்கள் நபியோட தொழுவாங்க, கடுமையான வெப்பத்திலே தொழுவாங்க, வெயில் காலத்துல தொழுவாங்க, பூமியில மண்ணில தான் தொழுவாங்க. எப்படி இருக்கும்? கால நினைச்சு நடக்கவே முடியாது, காலே வைக்க முடியாது, நெத்தி வைக்கணும். அகதும் முடியவே இல்லை. ஏன்னா ரசூல் சொல்லாருக்கு அவ்வளவு நேரம் சுற்றுதல் இருப்பாங்க ஒரு முகர்ல, ரொம்ப கஷ்டமாயிட்டா என்ன செய்வாங்கன்னா, ஐமக்கின ஜமகத்தை வந்து பூமியில நெத்தியை ரொம்ப நேரம் வைக்க முடியலன்னு சொன்னா, கொஞ்சம் தனது விரிப்பு தனது சுண்டு ஏதாவது ட்ரெஸ் இருந்து சொன்னா அதை கொஞ்சம் இழுத்துக்கிட்டு அதன் மேல சுஜூது செய்வார்கள். பூமியெல்லாம் எனக்கும் எனது உம்மத்துக்கும் மஸ்ஜிதாகவும் ஆக்கப்பட்டுள்ளது, சுத்தமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. எங்க வேணாலும் நீங்க தயவு செய்யலாம்.
இந்த வசுவாசு பிடிச்சவங்க இருக்காங்க பாருங்க, உலகத்துல நோயிலேயே பெரிய நோயில ஒரு நோய் வந்து இந்த வசுவாசு. வசுவாசு வந்துச்சு இங்க சொல்லுது, சுத்தமா இருக்குமா தெரியாது, ஏதாவது நாய் போயிருக்குமா, ஏதாவது குதிரை போயிருக்குமா, கோப்பு போயிருக்குமா, அவ்வளவுதான். அப்படியே காவல் வேண்டியதான் கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னேன், உமர் இல்லாமல் ஒரு வழியா பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது ஹஞ்சு பயணத்துல அப்ப தண்ணி தாகம் ஏற்பட்டு போச்சு, அதுக்குள்ள உழவு செய்ய வேண்டியிருச்சார், அங்க கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்துச்சு. உமர் இல்லாமல் போய் தண்ணி குடிச்சுட்டு உழவு செய்யணும்னு போனா ஒருத்தருந்து உங்களே அப்படிங்க உண்மை ஆயிடுச்சு அப்படின்னு அவளை அவ்வளவு. அப்ப உமர் இல்லாமல் தேவைக்கு இருந்து குடிச்சிட்டு உழவு செஞ்சுட்டு போறான். என்ன சந்தேகம், கண்ணுல பார்க்காமல போறீங்க சீட்டு இருக்குது, ஐயோ இந்த சீட்ல நம்ம முன்னாடி எவன் உட்காந்துருப்பான், சரி நிர்பந்தத்துக்கு உட்காந்துருப்பான், என்னங்க தொழுவலையா, இந்த தொழுவுல இடம் சுத்தமா இல்ல. அடைந்து கொண்டாலும் அவரிடத்திலே அந்த இடத்திலே அவருடைய மஸ்ஜிதும் இருக்கிறது, அவர் சுத்தம் செய்வதற்குண்டான சாதனமும் இருக்கிறது. தொழுகைக்கு அவர் வேண்டி பக்கத்தில் முகண்டான மஸ்ஜித் இருந்தால் மஸ்ஜி தெரிவாங்க, பயணத்தில் போயிட்டாருங்க. அப்ப மஸ்ஜிதுலாம் போய் தொழுகணும்னு சொல்லி தேடி போய் டயத்தீங்க, எங்க தொழுகையுடைய நேரம் வருதோ அங்கேயே தொழுது கொள்ளுங்க. இந்த அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாங்க, வித்தியாசமா கேள்விகளே இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது வித்தியாசமா என்ன, இந்த கண்டுபிடிப்பா அப்படின்னா என்ன, இப்படின்னா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், காபத்துல்லா அது எப்ப கட்டினது, அப்புறம் மஸ்ஜிதுல் அக்ஸா எப்ப கட்டினது, அதுக்கு என்ன சிறப்பு, இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ரசூல் சதாயத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சொல்லிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில சொன்னாங்க, பாபா எல்லாம் சரிதான், ஆனா எங்க தொழுகை உண்மை அடைகிறதோ அங்கேயே தொழுது, காபத்துள்ளா தொழில் சொல்லி நீ இருந்து கடைசியில தொழுகையுடைய நேரத்தை விட்டாரு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம போய் ஜித்தாவை இறங்குறோம், இறங்கி அங்க இருந்து 90 கிலோமீட்டர்ல மஸ்ஜித் காபத்துள்ளா இருக்குது, பயணம் செய்யணும், முன்ன பின்ன ஆகும், ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க, அங்க போய் தொழுதுவோம், காபத்துள்ளால போய் தொழுதுவோம், காபத்துள்ளால போய் தொழுதுவோம்னு சொல்லிட்டு கடைசியில வக்தையே தவற விட்டாங்க. அந்த வக்துக்குள்ளால நீங்க போக முடியும்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா செய்யலாம், அப்படி இல்லாத அங்க போய் சொல்லுவா 1 லட்சம் 1 லட்சம் கதாபாத்திரம் பயங்கரமான பாவம், தொழுகையுடைய நேரத்தை தவறு விட்டால் அது பயங்கரமான பாவம் ஆகிக்கணும். அப்ப அதனால அப்படி செய்யணும், எங்க நேரம் வருதோ அங்க இருக்க தொழுகான பகுதி. எனக்கு முன்னால் உள்ளவர்கள் தான் இவ்வளவு இது ரொம்ப பாவமா இருந்துச்சுட்டு இத தொழுகைக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்தை தவிர வேற இடத்துல தொழுவதற்கு அவர்கள் தயாராக மாட்டார்கள். வக்கான தங்களுடைய சர்ச்சுகள்ல தங்களுடைய அந்த வணக்கத்துக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இடத்துலதான் அவர்கள் சொல்வார்கள். ஒரு வக்கான ரூபமா சஜதின் நபி சொல்லா அலிஸ்லாம் சில நேரங்களில் தொழுதும் போது மழை பெய்திருந்தது, அப்ப மழை பெய்திருந்து அந்த சேரு கசதியா இருந்துச்சு, அப்படிதான் தொழுதாங்க. அப்ப அதுக்காக வேண்டி அந்த இடத்துல வீட்டு வேற இடத்துக்கு போல. அப்ப நபி சொல்லா அலிஸ்லாம் சுஜூத் செஞ்சுட்டு தொழுது முடிச்சு திரும்பி பார்த்தா அவங்களுடைய நெத்திலையும் அவங்களுடைய மூக்கிலையும் மண் அந்த ஈரத்தோடு ஒட்டி இருந்துச்சு. நம்ம சேரும் சொல்லுவோம், தண்ணியை மண் செஞ்சா சரி, இன்னைக்கு யாராவது சொல்லுவாங்க
அழுக்குகளை விட்டு சுத்தம், இன்னொன்று அசுத்தங்களை விட்டு சுத்தம்.
இப்ப இந்த மாதிரி போகுது. வேண்டும் என்று பராமரிப்பு இல்லாம பள்ளிகளை தூசியா வச்சிருக்கிறது, இது அனுபவிக்கப்பட்டது. புரியுதா? அப்ப உங்களுடைய பள்ளியே நீங்க ஒரு மார்பல் போட்டோ மொசைக் போட்டோ அல்லது இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதை கூட்டி சுத்தம் பண்றது பள்ளியுடைய ஒழுக்கத்துல வந்து ஒழுக்கத்துல உள்ளது.
எனது இரண்டு கண்களும் ரசூலுல்லாஹி பார்த்தன, அவங்களுடைய நெற்றிலையும் அவங்களுடைய மூக்கிலையும் தண்ணீருடைய மண்ணுடைய அடையாளங்களை நான் பார்த்தேன். குமரத்தி அகையான சில நேரங்களில் துணியின் மீதும் சுற்றுலாவிலும் தொழுதிருக்கிறார்கள், ஹசீரி பாயின் மீதும் தொழுதிருக்கிறார்கள் அகையான. ஒரு பாயின் மேல சொல்லுதாங்க, ரொம்ப நாளா அந்த ஒரு பாயவே யூஸ் பண்றதுனால அந்த பாயே கருப்பாக இருந்தது. அந்த ஒரு சுற்றுலாத்திலும் ஏழ்மையிலே வாழ்ந்திருக்கிறார்கள்.
கூடிடும், அதாவது சுஜூதிலிருந்து பூமியிலிருந்து தூக்கி இருந்தா கூடாது, இது பிரிச்சிருந்தா தப்பு கிடையாது. ஆனா சேர்த்து இருக்கிற சொல்லுங்கிற ஹரிச கீமம் அவங்க நமக்கு
சொல்றாங்க.
அப்படி சில பேர் சொல்றாங்க, அதுக்கு பலமான சஹிஹான ஹரிசுகள் ஆதாரங்கள். சஹிஹான ஹரிசுகள் எல்லாமே ஒரே தொழுகை முறையைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களோ ஏனைய பெண்மணிகளோ எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழும்படி கற்றுக் கொடுத்தார்கள் சொல்லி சஹிஹான அறிவிப்புகள் எதுவும் நமக்கு அதே
போலதான்.
முகம் முகத்துல நெற்றியும் மூக்கு சேர்த்தது, ரெண்டு மணிக்கட்டுகள், ரெண்டு முட்டிக்காலு, ரெண்டு பாதம். தக்பீர் கட்டும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நினைச்சு பாருங்க, கொஞ்சம் மொத்தமா துந்தி மேலேயும் வச்சிடக்கூடாது. சரியா? வயிற்றுக்கு மேல, அப்படி வயிற்றுக்கு மேல இங்கே இருந்து வரும் பொழுது இதெல்லாம் இந்த நெஞ்சு பகுதியில வரும். இந்த நெஞ்சு பகுதியில இங்க இருக்குல்ல நெஞ்சு விழா பிரியும் பாருங்க, இங்க இருந்து இந்த மெயின் இடம், இதுக்குள்ளார எங்க வேணாலும் வச்சுக்கோம். இது எல்லாமே போக்கஸ் அதிரிகிங்கிற அந்த வார்த்தையில வரும். இங்க வச்சுக்கோ. சரியா? சில பேர் ஃபுளூர் எடுத்துதான் இவங்க குடிச்சுட்டு அதுல இருந்து குளிர்மா இருக்கும், பள்ளியில ஏசி போட்டு மூணு வாரம் தான் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா, ஒண்ணு வச்சா இப்படி முடிச்சாட்டி வைக்கணும், அப்படி இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு இடையில மூணு பேர்ல இப்படி பிடிச்சி இப்படி பிடிக்கிறது எக்ஸசைஸ் எல்லாம் இங்க கிடையாது. அது தமிழிக் ஜமாத்து ஐடியா, அது வந்து கல்ப பிடிச்சுக்கிறாங்க ஓடி போயிடாம சொல்றீங்க. பாத்தில்னு சொல்றதுக்கு தனி சட்டம் இருக்குது, சிறப்பு இல்லை, மக்ருஹ் தன்றி, வெறுக்கப்பட்டது அப்படிங்கிறது தனி சட்டம். இந்த மாதிரி சொல்லுகிறது வெறுக்கப்பட்ட செயல். அபா போட்டுதான் சொல்லுகிறது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ஒரு போர்வையை போட்டு சொல்லிருக்கிறாங்க, ஒரு போர்வு கீழே ஒரு போர்வை மேல ஒரு போர்வை போட்டு சொல்லிருக்கிறாங்க. அதே போல சஹாபாக்கள்ல பல பேரு பின்னாடி காலங்களில் பைஜாமா போட்டு சொல்லிருக்கிறாங்க, பைஜாமா ஜிப்பா போட்டு சொல்லிருக்கிறாங்க. ஆடைகள் வந்து தனது உறுப்புகளை வெளிப்படுத்தி காட்டும் அளவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடாது. எப்படி வந்து ஒரு பெண் இறுக்கமான ஒரு பெண்ணை இறுக்கமான ஆடைகளை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு கவர்ச்சி ஏற்படுமோ, அதே போலதான் ஒரு ஆணை இறுக்கமான ஆடைகளை பார்க்கும்போது பெண்களுக்கும் இச்சை ஏற்படும். அப்ப ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பருதா என்பது பெண்களுக்கு, ஆனா அதே நேரத்தில் ஆடைகளுடைய அந்த ஒழுக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் அவர்களுடைய அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவர்களுடைய அந்த அமைப்பு அந்த உடலை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு அந்த ஆடை இறுக்கமா இருக்கக்கூடாது, சரியா இருக்கும். நம்ம முன்னாடி உங்களுக்கு சொன்னோம், இந்த ரொம்ப இறுக்கமா உடலோட உடலா ஒட்டி உடை உடுத்துற அந்த கலாச்சாரம் எப்ப வந்துச்சுங்கிறத முன்னாடி சொன்னோம். அதாவது நல்லா பாதுகாக்கணும், அந்த பின்னாடி பாதையினுடைய அந்த கோல் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா தொழுக போயிடும், அதெல்லாம் அவரை திருவங்க தொழுக போயிடும், வெளிப்பட வெளியாயிடுச்சுன்னா தொழுக போயிடும். அதுக்கு கீழே வரல, ஜஸ்ட் குழி மாதிரி போகுதுன்னு சொன்னா துலகம் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டோம், ஆனா வந்து கூடாது. மற்றவங்களுக்கு அது ஒருத்தர் கடை ஒருத்தர் உடல் பலவீனமானவர் தாமதமா சுற்றுக்கு போறாரு, அப்ப கண்ணு பட்டோம், அவருக்கு ஒரு அருவறுப்பை ஏற்படுத்தும் தொழுகையில. நீங்க மலேசியா போனீங்கன்னா பாக்கலாம், அவங்க சாதாரணமாவே புதுசாதான் பேண்ட் போடுவாங்க, அப்படி போட்டாலும் கூட கண்டிப்பா எல்லாம் அதிகமான மலேசியன்ஸ், இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆனா முன்னாடியும் சரி அதே போல பெரும்பாலான இடங்கள்ல மலேசியன்ஸ் எப்போதுமே ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருப்பாங்க. வெளியே வீட்டை விட்டு வெளியே போனாலே மலேசியன்ஸ் ஹேண்ட்பேக் இல்லாமல் போக மாட்டாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. அப்ப அந்த ஆண்கள் அந்த ஹேண்ட்பேக்ல என்ன வச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பா கையில வச்சிருப்பாங்க, அதுலயும் குறிப்பா ஆபீஸ்ல வேலை செய்யற மலேசியன்ஸ் கண்டிப்பா கையில வச்சிருப்பாங்க. பள்ளிவாசலுக்கு தொழுகு போயிட்டாலே ஒழு செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல கைலி கட்டிட்டு அந்த பேண்டை மடக்கி அந்த பையில வச்சுட்டு கைலியோட தான் பாத்ரூம் இஸ்திஞ்சா போயிச்சு. ஏன்னா கைலியோட இஸ்திஞ்சா செய்யற மாதிரி பேண்ட்ல இஸ்திஞ்சா செய்யறது முடியவே முடியாது, அன்லஸ் டாய்லெட்டுக்குள்ளார போய் பேண்டை முழுசா ரிமூவ் பண்ணாலே ஒழியும். ரிமூவ் பண்ணி ஒழு செஞ்சுட்டு வந்து அந்த கைலியோட தொழுதுட்டு சுண்ணத்தெல்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறமா போகும் பொழுது பள்ளியில அவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளார போய் திரும்ப அந்த பேண்டை மாத்திக்கிட்டு கையில எடுத்து மடிச்சு பையில வச்சுட்டு போகணும். இது ரொம்ப சேஃப்டியான நல்ல முறை. உங்களுடைய சிஞ்சாவுக்கு ராகத்து, தொழுகையினுடைய முறைக்கும் ராகத்து. இந்தியாவில் என்ன பிரச்சனை, பையன் எங்கேயாவது மறந்து வச்சிருவோமா, மறந்து வச்சுட்டா எவ்வளோ தூக்கி போயிடுவானா, அதுல ஏதாவது சாமானம் வச்சு அதுக்கான போயிடுமா, சோ மெனி ப்ராப்ளம்ஸ். ரெண்டாவது பழக்கம் நம்முடைய மாற்றம் சுண்ணாவுக்காக வேண்டி மாறணும்னா எல்லாம் உதவி செய்யலாம், கண்டிப்பா வரும். அதுக்குன்னு ஒரு இடத்துல வரும், வித்திரில ஓதணும், ஏதாவது பிரச்சனைனா ஓதணும், எவ்ரிடே சுமூக தொழில ஓதுறாரு. வேற என்ன சொல்லு, ஏதாவது கேளு. குழந்தைகளையும் பைத்தியக்காரர்களையும் பள்ளியை விட்டு தூரமா வைங்க, அது ரொம்ப பலவீனமான ஹதீஸ். இந்த பலவீனமான ஹதீஸில் இந்த ஹனஃபிகள் சட்டமாக்கி ஆக்கி பள்ளிவாசல பாத்தீங்கன்னு சொன்னா சமீபத்துக்குள்ள எடுத்துக்கணும். என்னமோ பள்ளிக்குள்ளார நாய் பெய் வந்த மாதிரி அந்த சின்ன பிள்ளைங்களை அடிச்சு விரட்டுறது, கொண்டு போய் வெளியில வெளிப்புறையில கொண்டு போய் நின்றுடாங்கிறது. அவன் நல்லா அழகா தத்தீபா சொல்கிறவன் இருப்பான், அவனை காதை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் நம்ம கைது மாதிரி கொண்டு போய் வைக்கிறது. இதனாலேயே பள்ளிகளுக்கு சின்ன பிள்ளைங்க வரதே இல்லை. முதல் சப்புல பெரியவங்க போய் நிக்கணும், அப்படி முழுச அவன் நின்றுட்டாங்கன்னு சொன்னா அவனை நம்ம தடுக்கக்கூடாது, இழுத்து வெளியிட்டு. பெண்களை தடுத்தாங்க, சிறுவர்களை தடுத்தாங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க, நான் சினிமா கொட்டைக்கு போறேன்ட்டான், கேம் விளையாட போறேன்ட்டான். என்ன பள்ளிவாசல் கூப்பிட்டு அவனையும் பக்கத்துல உட்கார வச்சிருந்தோம், அவனும் ஜாலியா சந்தோஷமா வந்திருப்பான். பெண்கள் பள்ளியிலயா ஜமாத்துல நடக்கிற ஜமாத்தோட கண்டிப்பா போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சொல்லுதாங்க, இன்னைக்கு நம்ம மஸ்ஜித் நபவி போறீங்க, மக்கா போறீங்க, எல்லாரும் ஒன்னா தான் சொல்லுகிறோம். அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வர சொல்லி ஆர்வமூக்களை கட்டாயப்படுத்தும், அவங்க வந்தாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடம் விட்டாங்க, இடம் விட சொன்னாங்க, தடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எப்படிமா இப்ப இது விஷயமா பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குலப்பாக்கிற காலம் வரைக்கும் இப்ப நம்ம செஞ்சிருக்கிற பாருங்க இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன், இந்த பார்ட்டிஷனே கிடையாது. அவங்க காலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஆண்கள் தான் முன்னாடி வந்துருவாங்க, பெண்கள் கடைசியா வருவாங்க. ஆண்கள் முன்னாடி தொழுதுட்டு எதிர்பார்ப்பாங்க, பெண்கள் தொழுது முடிச்சுட்டு உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஆண்கள் போவாங்க. அப்ப பின்னாடி காலங்கள் அதிகமாக அதிகமாக இமாம் உதாரணத்துக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இப்ப ஆண்களே லேட்டா வராங்க பள்ளிக்கு, ஒரு ரக்காத்து ரெண்டு ரக்காத்து முடிச்ச உடனே. அப்ப ஆண்களுடைய சப்பு நின்று பெண்களுடைய சப்பு நின்றது, அதுக்கப்புறமா ஆண்கள் வராங்க. அப்புறம் மாளிகத்துல பரவாயில்ல, பின்னாடி இருந்து அவங்க சொல்லட்டும், பெண்களை உடச்சு கொண்டு அவங்க முன்னாடி போக வேணாம் அப்படின்னு அவங்க சத்துவா கொடுத்தாங்க. இப்படித்தான் இருந்துச்சு. பின்னாடி இது ரொம்ப அதிகமாக இந்த ஒரு குழப்பங்கள் அதிகமான போதுதான், சமீப காலங்களில் ஒரு 100 அல்லது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி காலத்திலிருந்து மசிதிகள் கட்டும் பொழுது பெண்களுக்கு ஒரு செப்பரேட்டா இடத்தையும் ஒதுக்கினாங்க. அவங்க எப்ப வேணாலும் அதுல வந்துட்டு போயிட்டோம், அவங்க வர்றதும் தெரிய வேணாம் போறதும் தெரிய வேணாம், அது ஒரு பகுதியா இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தொழுகை முடிச்சவனே பயான் நடக்கும், ஆண்கள் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க, பெண்கள் பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. சில நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள் புரியல என்று சொன்னால், பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் தனக்கு முன்னாடி உள்ள ஆண்கள்ட்ட இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா என்ன சொன்னாங்கிறத கேட்டு மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு மஸ்ஜிதுகள்ல. இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்து வச்சிருந்தாங்க. இதை தவிர மற்ற இடங்கள்ல ஆண்கள் பெண்களோட கலக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. இதுதான் முறைங்களா. இப்ப வந்து சரி பள்ளியில தடுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்னங்கிறத உடமாக்கம் சொல்லணும். ஆனா பள்ளிக்கு அறவே வரக்கூடாது, பெண் வந்துட்டாலே பள்ளியே தீட்டுப்பட்ட மாதிரி. எப்படி காசு இருந்தால ஒரு கீழே உள்ள கேட்டகரியில் உள்ளவங்க அவங்களுடைய கோயில்களுக்கு வந்துட்டா பள்ளியே தீட்டுப்பட்ட மாதிரி, இன்னைக்கு முஸ்லிம்கள் ஒரு பெண்மணி பள்ளிக்குள்ளார வந்துட்டா அவங்க குதிக்கிற குதிய பார்க்கணும். அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, காபிர் பெண்கள்லாம் ஓய்வு பார்க்கணும் பள்ளிக்கு வர்றாங்க, முஸ்லீம் பெண்கள்லாம் பள்ளிக்கு வந்தா இவங்க பாய்க்கு திட்டாரம் சொல்லிட்டு இவங்க கோயில போயிருக்கிறாங்க. என்ன போயிருக்கிறாங்க, கோயில போயிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஒரு தீமையினுடைய பின் விளைவுகள். நம்ம முஸ்லீம் பெண்களுக்கு அந்த தொழுகிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேன், அங்க நமக்கு காபிர் பெண்கள் நிற்கும் போது ஆண்கள் ஓய்வுறதுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. பெண்கள் பகுதி இருந்துச்சு சொன்னா பெண்கள் தொழுதுக்கு வந்து பெண்களுக்கு ஓதி விட்டுருவாங்க, ஆண்கள் தொழுது வந்து ஆண்களுக்கு ஓதி விடுவாங்க. எவ்வளவு அழகான ஒரு தத்தீவா இருக்கும். இன்னைக்கு பெண்கள் காசுகளை ஓதி பார்க்க வர்றவங்க இல்ல, வாரில பெண்கள் இருக்கிறாங்க, சில நேரத்துல பெஸ்ட் கொஞ்சம் இதா இருக்குது, பிள்ளைங்களை தூக்கிட்டு வராங்க. எவ்வளவு சங்கடத்துக்கு இடையில செய்ய வேண்டியது இருக்குது. அப்ப பெண்கள் பகுதியில் இருந்து பெண்களை தொழுத வந்து அந்த இடத்துல பெண்களை நிக்க வச்சிருந்து எவ்வளவு சரியா இருக்கும். அப்ப புர்கா போட்டுக்கிட்டு பெண் வந்து தொழுகிறது உடமாட்டாராங்க. ஆனா காவிரி பொம்பளை என்ன டிரெஸ் வேணாலும் வந்து பழிவா தெரிவிக்கலாமா, இவர் வந்து ஓடி விட்டு போயிடுவாரா, சின்னா இருக்கலாம். எப்படி அது நெஞ்ச மறைக்கிறீங்களா, மறைக்கிறது கிடையாது. கழுத்தை மறைக்கிறீங்களா, மறைக்கிறது கிடையாது. மோச மறைக்கிறீங்களா, மறைக்கிறது கிடையாது. பெண்மையுடைய அத்தனை உறுப்புகளும் டைட்டா தெரியற மாதிரி டைட்டா ஆட விடுத்துருங்க. அதுக்கு பக்கத்துல நின்று ஓடி விட்டு போயிடுவாரா, இப்படாவதா முஸ்லீம் பொம்பளை புர்கா போட்டுக்கிட்டு மோச்சம் படைச்சுக்கிட்டு வந்து தொழுது கூட சித்தாவது ரூபா போட மாட்டாரா பண்ணிக்கிறார். என்னையா தீம, எந்த தீம் இது? பெரிய முசீபத்துலன்னு சொன்னா கடைசியில பெண்களை இப்படி தூரமாக்கி தூரமாகி பெண்கள்ல தொழுகையாளிகள் கூட வீட்டை விட்டு வெளியே போன தொழுதே கிடையாது. ஏன்னா பள்ளிவாசல தொழுவதுக்கு இடம் கிடையாது முன்னாடி காலத்துலாம். இப்ப ஒரு சில பள்ளிகள் ஹைவேல பெண்களுக்கு தனியா கொட்டாயி போட்டு வச்சிருக்கிறாங்க, முன்னாடி அதுவும் கிடையாது. ஒரு சில பள்ளிகள் செஞ்சிருக்கிறாங்க. அதனால இங்க இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் பயணம் செஞ்சா வழியில பெண்கள் எங்கேயுமே தொழுவதே கிடையாது. ஒன்று குறைஞ்சபட்சம் கார்லயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ எப்படி தொழுதுங்கிறதையாவது தெரிஞ்சிருக்கிறோம். அல்லது தைரியமா எந்த வேணாலும் நம்ம தொழுதலான்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு ஓரத்துல தொழுகக்கூடிய பிராக்டிஸாவது இருந்திருக்கணும். அதுவும் இல்ல, பள்ளிவாசலையும் இடம் இல்ல. மொத்தமா 600-700 கிலோமீட்டர் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் பயணத்துல வரக்கூடிய 2-3 வக்து தொழுகைகளை பெண்கள் டோட்டலாக தொழுவது கிடையாது. ஒரு பள்ளிவாசல போறோம்னா லொகர் முடிஞ்சிருச்சு, ஒரு 3 மணி அசருக்கு என்ன 1.5 மணி நேரம் இருக்கு. நாங்க உள்ளார போயிட்டோம், உள்ளார போனா 3 பேர் கம்பெனி ஜமாத்துக்காரங்க சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள உடைய மாட்டேங்கிறாங்க பள்ளிக்குள்ள. பெண்கள் வரக்கூடாது எப்படி சொல்றீங்க? அவங்க எங்க போய் சொல்லுவாங்க? இப்ப இங்க வரக்கூடாது, வேற இங்க வராம எங்க போய் சொல்றேன்? கடைசியில சண்டை போட்டு அப்புறம் போய் ஜமாத்த சொல்லுவாங்க. நானு ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாரும் பள்ளிக்குள்ள இந்த மாதிரி நம்ம தைரியம் வேணும், நம்ம சொல்லணும். நம்ம நீ பாருங்க ஒரு சம்பவம் சொல்றேன். இந்த இடத்துல ரெண்டாவது நடந்த சம்பவம், ஒரு கான்பரன்ஸ் நடக்குது. அந்த கான்பரன்ஸ்ல முஸ்லிம்ஸ் நான் முஸ்லிம்ஸ் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. பொதுவான கான்பரன்ஸ், அதுல புர்கா போட்ட ஹிஜாப் அணிந்த முஸ்லிம் லேடிகளும் வந்திருக்கிறாங்க. அந்த கான்பரன்ஸ்ல லஞ்ச் டைம் பிரேக், பக்கத்துல ஒரு தொழுகிற இடம் இருக்கு, கணக்குக்காரங்க தொழுகிற ஒரு மஸ்ஜித் இருக்கு. அவங்க எல்லாம் தொழுது போயிட்டாங்க. இந்த பெண்கள் ஒரு 10 பேரு நாங்க தொழுதுக்கணும் அப்படின்னு உள்ளார போறாங்க. மோதினாலும் செக்யூரிட்டியும் உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. இங்க பெண்கள் வரக்கூடாது, எல்லாரும் தொழுதுட்டு போயிட்டாங்க. நாங்க போய் ஓரமா முழு செஞ்சுட்டு ஓரமா சொல்லுங்க, முடியவே முடியாதுன்னு சண்டை போட்டு நிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே சர்ச்சு, அந்த சர்ச்சில் பாதிரியார் ஏதாச்சும் வெளியே வந்தவரு கொஞ்ச நேரம் நிக்கிற பொழுது இதை கவனிக்கிறார். கவனிச்சா எதுவும் பேச்சுவார்த்தை நடக்குது, இந்த பெண்கள் கேட்கிறாங்க அவங்க முடியாது என்னமோ நடக்குதுன்னு சொல்லி இவர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அப்படிங்கிற இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பெண்கள் சொல்றாங்க, இல்ல பஸ்ட்டு நாங்க இங்க ப்ரோக்ராம் கொஞ்சம் தொழுது போடணும் சொல்றோம், இவங்க தொழுது விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாரு, எங்க விட வேண்டியதுனாங்க அவங்க தொழுதுட்டு போயிடுவாங்க, என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல இல்ல நாங்க மஸ்ஜிதுல பெண்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பாதிரியாரு, வாங்க சர்ச்சுக்கு வாங்க, எனக்குமே தனியா ரூம் இருக்குது, அங்க எதுவும் இருக்காது, அங்க வந்து நீங்க தொழுதுட்டு போங்க, நான் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பாத்ரூம் தரேன்னு கூட்டிட்டு போய் அவரு தன்னுடைய இடத்தை கொடுத்து அதுல அந்த பெண்கள் தொழுதுட்டு போறோம். இது வந்து கண்ணால பார்த்த நிகழ்ச்சி. உம்ராபாத்ல லண்டன்ல உள்ள ஒரு பெரிய ஷேக் ஒருத்தங்க வந்து பயானுக்கு வந்திருந்தாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க பார்த்து பாருங்க, மதுரப்புல வந்திருக்கிற ஒரு விஷயத்தை குரான ஹதீஸுடைய சட்டமாக்கி, அதுவும் அடிப்படை ஆதாரம் இல்லாம இந்த முஸ்லிம் பெண்களை எந்த ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. இவ்வளவு ஒரு கேவலம், ஒரு சர்ச்சில் உள்ளவங்க சொன்னா வந்து வந்து நீங்க எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தர இடம் தர தொழுதுட்டு போகிறான். பள்ளிவாசல் மஸ்ஜித் அல்லாஹ் வழங்கிருக்கா இத்தனைக்கு நவிசுதான்? இவ்வளவு தெளிவா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வுடைய அடிமை பெண்கள் வந்து தொழுவதை தடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியும் தடுக்கிறாங்களே. அப்ப ரசூல்லாவுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் தர்றாங்களா, அல்லது மந்தவங்க பேர்ல யாரோ ஒருத்தனை எழுதுறதுக்கு முக்கியத்துவம் தர்றாங்களா? எங்கெல்லாம் சுன்னத்துக்கு ஹதீஸுக்கு மாற்றம் பண்றோமோ இந்த உம்மத்து தானும் சீரழியும் பிறரையும் சீரழிப்போம். நல்லா பாருங்க.